நாம் தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். வேத வசனம் நமக்கு சொல்றபடி அவருடைய கண்கள் நம்மை கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறார். யாரெல்லாம் தாகத்தோடு கர்த்தாவே என்னை நிரப்பும், ஆவியாலே என்னை நிரப்பும் என்று யாரெல்லாம் உண்மையா கேட்கிறார்களோ அவர்களெல்லாம் தேவ நிரப்ப அவர் வல்லவராக, அவர் பட்ச பாதகம் இல்லாதது. பரிசுத்தர் கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்பட்டார். சோ இந்த நாளிலே நம்மத்தில் தேவனுடைய ஊழியத்தை செய்யவும், கர்த்தருடைய வசனத்தை நமக்கு போதிக்கவும், நம்முடைய யூகையில் இருக்கிற நம்முடைய சபையின் போதகர் பாஸ்டர் ரஞ்சனும் அவருடைய மறைவு பிள்ளைகளுமாக வந்திருக்கிறார்கள். அந்த பிரதேசத்திலே தேவனை குறித்த ஒரு வாரத்தோடும் மட்டுமல்ல பக்தி வைராக்கியத்தோடும் தேவனுடைய படியை செய்து வருகிற அவர்களுக்காக நான் ஆண்டவர் துதிக்கிறேன். பல வருஷங்களே நான் அவரை அறிந்திருக்கிறேன், பல வருஷங்களாக அவர் ஊழியம் செய்து வருகிறேன். ஆகவே அவர்களுக்காக ஊழியர்களுக்காக தயவு செய்து ஜெபித்துக் கொடுங்க. அவங்க ரெண்டு பேரும் என்னோட கூட கத்திரி சித்து வரால் இலங்கைக்கு ஊழியத்துக்கு வர இருக்கிறார். அவருடைய அர்ப்பணிப்புக்காக ஆண்டவர் சோதரப்படுகிறேன். உண்மையாய் ஆண்டவர் தேடுற அவர்களுக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். தொடர்ந்து அவருடைய ஊழியங்கள் வளரவும் பெருகவும் தேவ சித்தம் அவருடைய வாழ்விலே நிறைவரும். அவர்களுக்காக ஊக்கமாக ரெடி கொள்ளுங்க. உங்கள் சார்பிலே அருமையான போதர் என்ற அன்போடு நான் வரவேற்க போறேன். எல்லாரும் கரைகளை தட்டி அவரை உற்சாகமாக வரவேற்போம். Thank you for your coming. Just a minute. Sister, please come for. ஊழியத்தில் கடவுளும் மனதி பேலன்ஸ் பண்றது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். சில குடும்பங்களில் கணவன் தேவனுக்காக எரிய வேண்டும் என்று விரும்பினால் மனைவி இடம் கொடுக்கிறாங்க. சில குடும்பங்களிலே மனைவி தேவனுக்காக எதையாவது செய்து பண்ணி துணிந்தால் புருஷன் இடம் கொடுக்கிறார். ஆனால் கணவன் மனைவியாக கத்திரிக்கை ஒப்புக் கொடுத்து அவர் பணியை செய்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த வகையிலே இவர்களுக்கு தேவன் செய்த இந்த மிகப்பெரிய அற்புதத்துக்காக ஸ்தோத்திரம். தன்னுடைய கடவுளுடைய படியிலே தோளோடு தோல் நின்று தன்னுடைய புருஷரை கடவுளை அவ்வப்போது உற்சாகப்படுத்தி ஊக்கமாக செபித்து ஊழியத்துக்கு உதவியாக இருக்கிறவர்கள் ஆடவர் என்ன ஆராதிப்பார்கள், படிக்கடைக்காக ஜெபம் பண்ணுவார்கள். நான் அதை அறிவேன். அவருடைய வீட்டில் பல ஆட்கள் நின்றிருக்கேன். உபவாசப்படி ஊக்கமாக ஆடவத்தில் ஜெபம் பண்ணுவார். அது மாத்திரமல்ல, நாலு பிள்ளைகள் நாலு பேரை கத்தருக்குள் வளர்த்திருக்கிறார். அவருடைய கடைசி ரெண்டு பிள்ளைகளும் யாரசா கொடுக்கிறாங்க. சோ பிள்ளைகளை வளர்க்கறதுல அவர்கள் எனக்கு ஒரு முன்மாதிரி தான். அதுக்காக ஆண்டவர் நான் சோதனைப்படுறேன். சோ ஒரு தடவை சகோதரி இலங்கையில மட்டக்களப்புல போய் இடத்துல ஒரு சபையில நிறைய ஒரு சபையில பிரசவம் பண்ணிக்கொண்டு அவருடைய தாய் எனக்கு இருந்திருக்காரு. அவங்க நடக்க முடியாது, அப்படித்தான் நடக்க இயலாம இருந்தவங்க அவங்களை இப்படி கொடுத்தாங்க. சோ கொண்டு வந்து அந்த இடத்துல இருத்தி இருக்கிறாங்க. இவங்க வேதவசனத்தை பிரசங்கிக்க பொழுது நடிக யோவான் சுவிசேஷம் வைத்தம் அதிகாரத்தில் அந்த என்ன வியாதிப்பட்டத்தை படிச்சு சுத்தமாக வெறுப்பாடு கேட்டு அந்த வசனத்தை இவங்க சொல்லி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்க கதிரில் நடக்க முடியாமல் இருந்த அம்மா அப்படியே எழும்பி நடக்க தொடங்கி திறந்திருக்கிறாங்க. கத்தோடைய நாற்பத்தி ஸ்தோத்திரம். அவங்களே சொல்லுவாங்க, கொஞ்சம் கேளுங்க இப்படி சொல்லுங்க. நான் சொல்லலை சொல்லுவேன், இப்படி சொல்றது இன்ட்ரெஸ்டா இருக்கு. கத்திரிக்கு
ஆண்டரடலாமத்துக்கே எல்லா மகிமையும் துதி உண்டாகட்டும். ஹலலூயா. உங்கள் மத்தியிலே கத்தர் இந்த நாளிலும் கொண்டு வந்ததுக்காக தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான பாஸ்டர் போது குடும்பம், சபை மக்கள், ஊழியக்காரர் எல்லாருக்காவும் எங்கள் சபையின் சார்பிலும் தேவனாய கத்தருக்கு துதியும் உங்களுக்கு நன்றி நான் சொல்லிக் கொள்கிறேன். ஹலலூயா. அருமையான தேவனை நாம் சேவிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நாளிலும் பாஸ்டர் நினைவுபடுத்தினபடியா இலங்கை தேசத்திலே சென்றிருந்த போது அன்றைய கிருபையில் பல சபைகளில் ஊழியம் செய்யும் பெண்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும் கர்த்தர் பெரிதான கிருபைகளை தந்தார். ஒரு விசை நாங்கள் போயிருந்த போது ஒரு நாள் சண்டே சர்வீஸுக்கு என்னால் போக முடியவில்லை. எங்களோட அம்மா படுக்கையிலே படுத்து விட்டார்கள். நடக்க முடியாது, எழும்ப முடியாது, எல்லாம் பெட்லே செய்ய வேண்டியிருந்தது. அந்த நாள் எனக்கு ஆராதனை சண்டே சர்வீஸுக்கு போக முடியவில்லை. கணவன் என்னோடு கூட வராதபடியால் நான் வீட்டிலே என்ன செய்த அக்கம் பக்கம் இருந்த எல்லாரையும் அழைத்து சுவிசேஷம் சொல்லி ஆராதனை செய்யலாம் என்று என்னுடைய சகோதரி அவருடைய பிள்ளைகள் எல்லாம் மியூசிக் போடுவார்கள். அவளுக்கு நாளைந்து அவள் சைவ சமயம் தான். ஆனால் துதி பாடல்களை சொல்லிக் கொடுத்து இசைத்து பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி நாங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சுவிசேஷ கூட்டத்தை அறிவிக்கலாம் என்று எல்லாருமாக அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இப்படியாக எங்கட அம்மா படுக்கையில் இருந்தபடியால் நான் அங்க அண்ணன் அக்கா அவங்க எல்லாரும் அவிசுவாசிகள். அவங்க எல்லாரும் சேர்ந்து அம்மாவை நான் போகும்போது வீல் சேர் வாங்கி கொண்டு போனோம். அதுல அவை அப்படியே தூக்கி அவ சரியான ஹெவி 84 வயதான வயோதிப தாய் நிலைமையிலும் அவர்கள் உடம்பு சரியான பாரமா இருந்தது. அவளை தூக்கி எங்க அண்ணன் நான் அக்கா எல்லாருமே சேர்ந்து அந்த வீல் சேர்ல இருத்தி அவை அப்படி ஒரு பக்கத்துல இருத்தி வைத்தோம். அப்ப ஆராதனை பாடல்களை பாடி சுவிசேஷ பாடல்களை பாடி 38 வருடம் வியாதியுள்ள அந்த மனிதனை குறித்து நாம் சொல்லலாம் என்று கர்த்தருக்குள்ள ஜெபம் பண்ணி எடுத்து நான் அதை பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது எங்கட தாயாரை நான் நினைக்கவே இல்லை. 38 வருடம் அந்த வியாதியுள்ள பெதெஸ்தா குளத்தருகே படுத்திருந்த வியாதிஸ்தவளை இயேசு பார்த்து அநேக நாட்களாய் அவன் வியாதியாய் இருக்கிறான் என்று அறிந்து நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று இயேசு அவனை பார்த்து கேட்டாரே இவ்வளவுதான் சொன்னது. எங்கட அம்மா கைய உயர்த்திட்டு அந்த பெரிய வீல் சேர்ல இருந்து கீழே இறங்கவே முடியாது. அவ இறங்கி அப்படி 2-3 அடி வைத்து நடந்து விட்டார்கள். இப்ப எங்கட அக்கா அண்ணன் அவங்கள ஐயோ அம்மா நடக்கிற அம்மா நடக்கிறான்னு சொல்லி ஓடி வந்து அம்மாவை பிடித்தார்கள். நான் சொல்றேன் இல்ல விடுங்கள் ஆண்டவர் அப்படி அவ கரங்க ஒரு கரத்தை உயர்த்தி கொண்டு நான் விரும்புகிறேன் என்று கரத்தை அடையாளத்தை காண்டி கொண்டு அவ இறங்கினபடியால் அந்த நாளிருந்து படுக்கையிலே அவக்காக இங்கிருந்து நான் வாங்கி கொண்டு போனவைகள் வெறும் பேம்பர்ஸ்களும் நப்பிகளும் தான் நான் வாங்கி கொண்டு போனேன். ஆண்டவர் அந்த நாளிலிருந்து அவருக்கு சுகம் கொடுத்து இன்றைக்கு இன்னும் 3 வருஷம் ஆகிறது. அவ எப்படி இருக்கிறார்கள் என்றால் அவர் தாங்களாகவே நடந்து பாத்ரூம் போய் குளிக்க முடியும், தாங்களாகவே கிச்சனுக்கு போய் சமைக்க முடியும். அந்த நாள்ல அங்க இருக்கிற வாஷிங் மெஷின் எல்லாம் எங்கட வாஷிங் மெஷின் வாங்க இல்ல தண்ணிய ஊற்றி அதை புழிந்து கழுவி போடணும் என்ன அங்க இருக்கிற அவைகளை எல்லாம் கழுவி போடக்கூடியதா. 84 வயதிலும் என் தாயார் இப்படியாக ஆண்டவர் அவை எழுப்பி நான் சொன்னேன் அம்மா உங்களால் நடக்க முடியும், தேவன் உங்களை தொட்டி இருக்கிறார், உங்களுடைய விசுவாசம் உங்களை ரட்சித்து இருக்கிறது என்று அவ பூரணமாக ஆண்டவரை விசுவாசித்தார்கள். அப்புறமா அவக்கு நான் தேவனை குறித்து ஒவ்வொரு நாளும் நான் நின்ற நாளெல்லாம் சொல்லி சொல்லி கொடுத்தேன். இப்படித்தான் விசுவாசத்தில் நான் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று அவ ஹிந்துவாக இருந்தபடியால் முதலெல்லாம் நாங்கள் சொல்லும் போது கடிதத்தை இயேசுவை பற்றி எழுதினால் கிழித்து எறிவார்கள். டெலிபோன்லேயே நான் ஆண்டவரை குறித்து சொன்னால் டெலிபோனை அடித்து வைப்பார்கள். அவ்வளவு கடினமான அவர்கள் இந்து சமயத்து பேக்ரவுண்ட்ல இருந்தார்கள். ஆனால் அந்த 10 கற்பனைகளை அவக்கு ஒரு நாள் நான் வாசித்து காட்டி கொண்டிருந்தேன். அப்ப உன் தேவனாய கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறார், நீ வானத்தின் மேலேயோ பூமியிலேயோ இருக்கிற விக்கிரங்களுக்கு ஒப்பாக எந்த ஒரு சிலையை நீ நமஸ்கரிக்க கூடாது என்று சொன்ன வார்த்தையை வாசித்த போது உடனடியாக கொஞ்சம் நிப்பாட்டு என்று சொன்னார்கள். என்னென்று கேட்டேன், என் கழுத்திலே ஒரு மாலை இருக்கிறது, அது உன்னுடைய தமையன் இந்தியாவில் இருந்து வாங்கி வந்த ஒரு முருகன் செயின் போட்ட ஒரு மாலை, அதை நான் என்ன நம்பிக்கையாய் வைத்திருக்கிறேன், ஆகவே இதை நீ கலட்டி விடு, நான் இந்த நாளில இருந்து இயேசுவை முழுவதும் சொந்த இரட்சகரனாக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்கிறேன், எனக்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். என்னென்று கேட்டேன், எனக்கு நன்றா வாசிக்கக்கூடிய ஒரு பெரிய எழுத்துள்ள வேதாகமத்தை எனக்கு வாங்கி கொடு என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா, நான் அப்படியே கொழும்புக்கு வந்த ஒரு பெரிய பைபிள் வாங்கி கொடுத்தேன். இன்று வரை தேவனைத்தான் அவர்கள் ஆராதித்து அவர்கள் தேவனுடைய செய்திகளை கேட்டு நல்ல விசுவாசத்தோடு மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, நான் ஒரு பாடலை பாடி ஹல்லேலூயா அப்படியே தேவனை நான் மகிமைப்படுத்தலாம் என்று மறுபடியும் நம்ம கணவனார் நடத்தி செல்வார். நான் ஒரு காரியத்தை உங்கள் மத்திய சொல்ல வேண்டும் என்று நான் அதில் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். நம்முடைய ஆண்டவராகிய நம் யாரை ஆராதிக்கிறோம் அவருடைய நாமத்தை குறித்து ஒரு சிறிய வெளிப்பாடு. நாம் இயேசுவின் நாமத்திலே பெரிய காரியங்களை செய்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவனுடைய நாமம் எப்படிப்பட்டது? இயேசு என்று நாம் சொல்லும் பொழுது அவரை எவ்வளவாக நாங்கள் கற்பனை பண்ணிக் கொள்கிறோம். இஸ்ரவேலிலே நடந்து திரிந்த ஒரு தேவனுடைய குமாரனாகவா, ஒரு யூத வாலிபனாகவா நாம் பார்க்கிறோம்? அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வானத்தையும் பூமியையும் சகலவற்றையும் ஆளுகிற தேவனாய் பிதாவான தேவன் எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழாக்கி இருக்கிறார். நான் சொல்லுறது என்னவென்றால், நாம் இயேசுவின் நாமத்திலே பிசாசை துரத்துகிறோம், வியாதிகளை நாங்கள் குணமாக்கும்படி கடந்து வருவோம். நாம் இயேசுவின் நாமம் என்று சொல்லும் போது அந்த நாமத்துக்கு பின்னணியிலே இருக்கிற வல்லமை எப்படிப்பட்டது? நாம் இயேசுவின் நாமம் என்று சொல்லும் போது அந்த நாமத்தில் இருக்கிற அதிகாரங்களை எப்படிப்பட்டது? இயேசுவின் நாமம் என்று சொல்லும்போது அவருடைய பொசிஷன் எப்படிப்பட்டதா இருக்கிறார், எப்படிப்பட்ட நாமத்தை நாம் சேவிக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் சேவிக்கிறார்கள், கர்த்தரை அறிகிற அறிவு, அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை நாம் செலுத்த வேண்டும் என்று சொல்லும் போது அவருடைய நாமம் எவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்கு. எல்லா நாமங்களுக்கும் மேலாக, பரமண்டலங்களில் உயர்ந்திருக்கிற எல்லா நாமங்களுக்கும் மேலாக சொல்லுவோம், அவரை பிதாவாகிய தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். எல்லா முழங்கால்களும், சகல முழங்கால்களும் அவருக்கு முன்பாக மந்தையிட வேண்டும். ஒவ்வொரு மனுஷர்களும் அவருக்கு முன்பாக மந்தையிடுகிற நாமம், எல்லா குட்டி பிசாசிலிருந்து பெரிய பிசாசு வரையும் அவருக்கு முன்பாக மந்தையிட வேண்டும். ஏனென்றால் அவைகளுக்கும் நம்முடைய ஆண்டவர் தான் ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றின் மேலும் இருக்கிற அந்த நாமத்தை நாம் சொல்லும் போது நான் அற்பமாக நினைக்க கூடாது. அதனால் தான் 10 கற்பனைகளில் அங்கே ஒரு கற்பனை சொல்கிறது, உன் ஜீவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நீ வீணிலே வழங்க கூடாது, அப்படி வழங்குகிறவனை நான் தண்டியாமல் விடேன் என்று சொல்லுகிறார். அதுக்கு பின்னால் இருக்கிற அர்த்தம் தெரியுமா? அவ்வளவு மேன்மையும் மகிமையும் வல்லையும் அவருடைய நாமம் ஜீவன் அளிக்கிற நாமம், அது ஜீவன் உள்ள நாமம், உயிர் உள்ள நாமம். அந்த நாமத்தை சொல்லும் போது அந்த அதிகாரத்தோடு நாம் சொல்லுகிறோம். அந்த நாமத்துக்கு பின்னாக வல்லமைகளை தேவன் வைத்திருக்கிறார். நோய்கள் ஓடுகிறது, விசுவாசிகள் அலறுகிறது. அந்த நாமம் எல்லாவற்றின் மேலும் வெற்றி சிறந்திருக்கிற நாமம். பாதாளத்தின் மேலே ஜெயம் சிறந்தார், மரணத்தின் மேல ஜெயம் சிறந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த நாமத்தை தான் ரட்சிப்பின் நாமமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை பாடி பாடி கொண்டாடுவோம். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இன்னொரு சேர்ந்து பாட விரும்புகிறது நீங்கள் கூட பாடலாம். தேவாதி தேவனுக்கு மகிமை. வலியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவன் இயேசு.
வலியும் நீரே, சத்தியம் நீர், ஜீவனும் இயேசுவே. Father.
வழியும் சத்தியமும் ஜீவனுமான எங்கள் ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். அப்பா, இந்த சபையின் நடுவில் எழுந்தருளியிருக்கிறீர், எங்கள் மத்தியிலே இருக்கிறீர் ஐயா. இயேசுவே, எங்கள் மத்தியிலே இருக்கிறீர், எங்களோடு கூட இருக்கிறீர். உங்களுக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். அப்பா, எல்லா பிரசாவத்தை பாருங்கள், வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிற இயேசுவே, வார்த்தையான கிறிஸ்துவே, ஆதியிலே இருந்தவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்களோடு கூட பேசும் ஐயா. உம்முடைய வார்த்தையில் எங்களை உயிர்ப்பை கட்டும், எங்களை வாழ வைக்கட்டும், எங்களுக்கு ஜீவன் தரட்டும், எங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அதை கூட்டி தரட்டும். அப்பா, கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நடத்துங்க ஆவியானவரே, நடத்துங்கப்பா. எல்லா மகிமையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரா, இயேசு கிறிஸ்து நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இந்த தேசத்துக்கு வரவும், மீண்டுமாய் உங்களோடு கூட வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவும், அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்திலே எங்களை அழைத்து ஊழியத்தை செய்ய அனுமதி தந்த உங்கள் போதகருக்கும், அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கும், உங்களுடைய சபை மூப்பர்களுக்கும், தலைவர்களுக்கும், உங்களுடைய அனைவருக்கும், எங்களுடைய இங்கிலாந்து இருக்கிற பிரிஸ்டல்ல கிருபை நாள சபை சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறதை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஏனென்று சொன்னால், ஊழியத்திலே அநேக நெருக்கம், போராட்டம், இப்படியாவது இது இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்று சொல்லி பிசாசு அநேக நேரத்தில் போராடுகிறதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆனாலும் அனைவருடைய ஜெபங்கள், உங்களுடைய ஜெபங்கள் அதை தாங்கி இன்னுமாய் அதை இந்த ஊழியத்தில் நாங்கள் நிக்க எங்களுக்கு கிருபி தந்திருக்கிறதை குறித்து நான் உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். ஹல்லேலூயா. தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். தேவராஜ்யம் கட்டப்படட்டும், கிருபை நாள சபை இங்கிலே வளர்ந்து பெருகட்டும், அநேக ஜனங்கள் கர்த்தருடைய சேர்க்கப்படட்டும். உங்களுடைய ஜெபங்களை நினைத்துக் கொள்ளும்படியாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆமேன். அதை நீங்கள் செய்யுங்க, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாராக. ஆமேன். சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்லுவோம். நான் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்னத்தை குறித்து நான் பேசலாம் என்று சொல்லி யோசிச்சு கொண்டிருந்த பொழுது, இது ஒரு விசேஷித்த நாளாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அநேகமான நாட்களில் நாங்கள் விசேஷித்துக் கொள்கிறோம். இது இன்றைக்கு ஞானஸ்ஞான ஆராதனை. பணம் திரும்புகிற ஒரு பாவி நிறுத்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். நேற்று ஒரு சௌரசனத்தை கேட்டேன், பரலோகத்தில் சந்தோஷமா இருந்தால் நாங்களும் அதை கொண்டாட வேண்டும் அல்லவோ? அழகாக உடுத்து நன்றாக நாங்கள் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும், அதை நாங்கள் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி சொன்னதை நான் கேட்டேன். என்ற காதால அந்த சௌரிங்க இருக்கிறார்கள். சோ அவர்கள் நான் கேட்டதை கேட்டாங்க, நான் கேட்டேன். ஹல்லேலூயா. மிகவும் அருமையான ஒரு சாட்சி. நாங்கள் அதை என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷமாக நாம் அதை கொண்டாட வேண்டும். ஹல்லேலூயா. பரலோகமே சந்தோஷப்படுகிறது, நாமும் சந்தோஷப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையாக இன்றைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 17வது வசனம் மட்டும்.
இன்றைய செய்தியின் தலையங்கம் கீழ்ப்படுத்தினால் வரும் மேன்மையான ஆசீர்வாதம். கீழ்ப்படுத்தினால் வரும் மேன்மையான ஆசீர்வாதம். இங்கு நாங்கள் பார்க்கிறோம், கீழ்ப்படிதல் என்று சொல்லும் பொழுது அதற்கு நமக்கு மிகவும் முன்மாதிரியான பின்பற்றக்கூடிய ஒரு மாதிரி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அவர்தான் நமக்கு கீழ்ப்படிதலுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். பிதா சொல்வது எதுவோ அதை தவிர தானாக அவராக ஒன்றும் செய்ய மாட்டான் சொல்லியிருக்கிறார். பிதா சொல்வது எதுவோ, அவருக்கு அதிகாரம் இருந்தது, அவருக்கு வல்லமை இருந்தது, அவர் நினைத்த மாதத்தில் எதையும் செய்ய முடியும், எதையும் உருவாக்க முடியும் என்று சொன்ன அவர் சிருஷ்டிகர். ஆனாலும் பிதா என்னத்தை எனக்கு செய்ய சொல்லுகிறாரோ, ஆண்டவரிடத்தில் எனக்கு என்ன கட்டளை கிடைக்கிறதோ, நான் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் என்னை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறாரோ அதை மாத்திரம் செய்கிறதிலே கவனமாயிருந்தார். அதே நேரம் வேத வாக்கியங்களின்படி அவர் அந்த கட்டளைகளை நிறைவேற்ற, அந்த சத்தியத்தின்படி நடக்க அவர் கவனமாயிருந்தார். அதை அவர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அதே போலதான் நாமும் ஆண்டவரிடத்திலே நாம் கேட்க வேண்டும். அன்றாடம் பாசன் சொல்லுவார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், நான் என்ன செய்ய நீங்க சித்தமாயிருக்கிறீங்க. அனுதின ஜபத்திலே இதை நாம் கேட்க வேண்டியதாக இருக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே தேவன் நம்முடைய தேவராட்சியத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். அருமையான சபையிலே நம்மளை வைத்திருக்கிறார், மேன்மைப்படுத்தியிருக்கிறார், தேவைகளை சந்தித்திருக்கிறார், ஜபத்தை கேட்கிறார். நம்மளை அருமையானவராக, அழகானவர்களாக, தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக எவ்வளவு அழகாக வைத்திருக்கிறார். ஆனா என்னுடைய உங்களுடைய பங்கு சபையிலே என்ன, என்ன செய்ய? சும்மா வைத்திருக்கல, ஒரு கதிரையை நாம ஹீட் பண்ணிட்டு போறதுக்கு, சூடாக்கிட்டு போறதுக்கு இங்க வந்து தேவன் உங்களை கொண்டு தன்னுடைய ராஜ்யத்தினுடைய வேலையை முடிக்க உங்களை ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் அழைத்திருக்கிறார். இதை நான் ஞாபகத்தில் வைத்திருக்கணும். இது முக்கியமான காரியம். ஒரு மேன்மையான அழைப்பு, பரம அழைப்புக்கு நாம பங்குள்ளவர்களாக இங்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அதனுடைய மேன்மையை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அதான் எஸ்தருக்கு முருகதாய் சொல்லும்படி சொல்கிறான், இந்த மேன்மை உனக்கு கிடைத்ததை குறித்து நீ அசட்டை நினைக்கக்கூடாது. இன்றைக்கு இந்த மேன்மை உனக்கு கிடைத்ததை குறித்து நீ அசட்டையா நினைக்காது. நீ இன்றைக்கு மாட்டேன்னு சொன்ன யூதருக்கு ரட்சிப்பு இன்னொருத்த எழும்பும். நீங்க நினைக்கக்கூடாது கத்தருடைய வருகையோ, கத்தருடைய ராஜ்யத்துடைய காரியங்களோ, கத்த திட்டம் பண்ண நேரங்களிலோ எந்த மாற்றமும் இல்லை. அவைகளெல்லாம் எழுதப்பட்ட நேரத்திலே, எழுதப்பட்ட நேரத்துக்கு சரியாக நடந்து நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. நிறைவேறிவிட்டது, நிறைவேறிக் கொண்டிருக்கு, நிறைவேறும். இட்ஸ் எவ்ரிதிங் ரிட்டன். எல்லாம் பரலோகம் அறையும். ஆனா என்ன மேன்மை தெரியுமா, என்ன மகிமை தெரியுமா? நீங்கள் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்க்கப்பட்டிருக்கிறோம். சபையிலே நாம் இருக்கிறோம். நாம் செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்து முடிக்கத்தான் வேண்டும். நிச்சயமாக ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். நிச்சயமாக ஆவியானவர் நீங்க சொல்ல செய்ய வேண்டிய வேலையை உங்களுக்கு சொல்லி தருவார். அப்படி இல்லாட்டி இந்த இடத்துல அவர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல சபையில இருக்க வேண்டிய வைத்திருக்க மாட்டார். நாம கீழ்ப்படுகிறது தான் மிக முக்கியம். கீழ்ப்படிவு நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மையான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அநேக நேரங்களில் ஆசீர்வாதத்துக்காக நாம் வருகிறோம். ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அநேகர் வருகிறோம்? தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் கடந்து வருகிறோம். நாம் வருகிறவர்களை தேவன் இந்த நாளிலே ஆவினாலே நிரப்புகிறார், பரிசுத்தம் நிரப்புகிறார். பெரிய ஆசீர்வாதம் என்ன? நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் முடிக்க வேண்டிய வேலையை முடித்திருக்கிறோமா? நாம் ஓட வேண்டிய தூரம் அநேகம் இருக்கிறதே, அதை நாம் செய்கிறோமா? கீழ்ப்படுகிறோமா? அதனால ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறது. சத்ருவானவன் அதை தடை செய்கிறான். இதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. கீழ்ப்படிவு மிகவும் முக்கியம். பிசாசுகளும் ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசித்து நடங்குதல் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அவன் பரலோகத்திலே தேவனோடு கூட ஆராதனை கூடத்தில் இருந்தவன். அவனுக்கு ஆண்டவர் யார் என்று தெரியும். அவனுக்கு வார்த்தைகள் தெரியும். அந்த மகிமையை கண்டு கூட இருந்தவன் அவன் ஆண்டவர் விசுவாசித்து நடுங்குது, பிசாசு கூட்டம் நடுங்குது, ஆனா ஒன்று செய்யாது, என்ன தெரியுமா செய்யாது, வசனத்தை கீழ்படியாது. சகல வசனமும் தெரியும், அதே ஸ்பிரிட் உங்களையும் கீழ்படியாம கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. ஏனென்னு சொன்னா, நீங்கள் கீழ்படிந்தால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள், மேன்மையான வாழ்க்கையை பெற்றுக் கொள்வீர்கள், மேன்மையான ஆசீர்வாதம் கூட வாழலாம். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நமக்கு முன்மாதிரி பாருங்க, ஏழ்மையான வாழ்க்கையாக பரிசுத்தால் நிறைந்தவராய் அற்புதம் செய்கிறவராய் எப்படி கீழ்படிந்தாராம் அவர். பிலிப்பியர் 2:8 சொல்லப்பட்டது, சிலுவையின் மரண பரியந்தம் வரையும் கீழ்ப்படிந்தவராய் இருந்தபடியால, இன்றைக்கு நாம கேட்டது போல எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அந்த நாமத்துக்கு நான் இருக்க மகிமை இன்றைக்கு நான் சொல்ல கேட்டோம். அப்படியாகத்தான் தேவன் என்னையும் உங்களையும் தன்னுடைய பிள்ளைகளாய் மேன்மைப்படுத்த விரும்புகிறார், அபிஷேகத்தோடு வல்லமையோடு கூட நடத்த விரும்புகிறார். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர் அது மாத்திரமல்ல, எபிரேயர் 5:7-9 சொல்லுகிறது, எடுத்து வாசிங்க. எபிரேயர் 5:7-9 மட்டும், கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு கீழ்ப்படிதல் வந்து அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா கீழ்ப்படிதல் அவர் பட்ட பாடுனால வேதனையினால கண்ணீரோடு அவர் எப்படி கீழ்ப்படிந்திருந்தார். அவர் தாய் தகப்பன்மாருக்கு என்ன செய்திருந்தாராம், இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்திருந்தார் எழுதப்பட்டிருக்கிறது. கீழ்ப்படிந்திருந்தார், எப்படி கீழ்ப்படிந்திருந்தார், அவர் மாவுச்சிருந்த நாட்களில் தான் நிறைவேற்ற வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது, தான் செய்து முடிக்க வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது, அது பெரிதான ஒரு வேலை, அது ரட்சிப்பினுடைய வேலை முடிய வேண்டி இருக்கிறது. அதனால அவர் மாமசத்தில் இருந்த நாட்களில கண்ணீரோடு பலத்த கண்ணீரோடு எப்படியாவது கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். நான் எப்படியாவது வேலையை செய்து முடிக்க வேண்டும், கத்திரனை கட்டளிட்டு இருக்கா தேவசித்தத்தை நான் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கண்ணீரோடு ஜோம் பண்ணி தான் அந்த கீழ்ப்படுதலை அவர் கற்றுக்கொண்டார். அந்த அந்த வேலையை அவர் செய்து முடிக்க முடிந்தது. கத்திற்காக எவ்வளவு காரியங்களை நாம செய்ய வேண்டும், செய்ய முடித்து முடிக்கலாம். அதனால எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டார். அந்த நாமத்தினாலே நாம் இன்றைக்கு பிசாசுகளை துரத்துகிறோம், ஹல்லேலூயா. அந்த நாமத்தினாலே நாம் ஜெயத்தை எடுக்கிறோம், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுகிறோம். அதனாலே நாம் கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்துகிறோம், அவருடைய செய்தி நற்செய்தியை நாம் சொல்லுகிறோம். பாருங்க, ஞானஸ்ஞானம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யோவான் சொல்லுவார், எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது, எல்லாத்தையும் நிறைவேற்றுவது கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாயிருக்கிறது, கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நான் தேவகுமாரன் சொல்லி அவர் அப்படி நினைக்கல, கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அதனால் அது கீழ்ப்படிந்தால்தான் நான் பிசாசுடைய பிசாசை நான் ஜெயிக்க முடியும், தேவ திட்டத்தை நான் நிறைவேற்ற முடியும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். தேவகுமாரனே வந்தவரே ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியிருந்தார், கீழ்ப்படிந்தாராக இருந்தால் நானும் நீங்களும் எவ்வளவு தூரம் அதை நிறைவேற்ற கடனாளியாக இருக்கிறோம். இதுக்காக வேண்டி ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது தேவ சித்தம் தான், இது தேவ திட்டம் தான், இதுல எந்த மாற்றமும் இல்லை. கீழ்ப்படிய வேண்டியதான் முடிவு. இதுக்காக வேண்டி ஜெபம் பண்ணவோ ஆலோசனை கேட்கவோனோ, இயேசு கிறிஸ்துவின் உண்மையா விசுவாசிக்கிறாயா, தேவகுமாரனை விசுவாசிக்கிறாயா, அவள் அன்புகூரன் சொல்லுகிறாயா, பிரேன் ஞானஸ்தானத்தை கீழ்ப்படுகிறாய் இல்லை. ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறது, பிசாசுனை வஞ்சித்து வைத்திருக்கிறார். மேலான ஆசீர்வாதத்தை தேவன் தர இன்றைக்கு ஆயத்தம் உள்ளவர் இருக்கிறார். ஆகவே உங்களுக்கு நான் தாழ்மையாக சொல்லுகிற ஆலோசனை என்னவென்றால், வேதம் சொல்லுகிற ஆலோசனை என்னவென்றால், நீங்கள் கிறிஸ்துவை சொந்த இறைச்சராக ஏற்றுக்கொண்டு அவரை நேசிக்கிறது உண்டானால் அவருடைய கட்டளை கீழ்ப்படியுங்க, கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் விடுங்க, மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்க. ஒரு பாச ஒரு முறை பிரசங்கம் முடிக்க நான் கேட்டிருக்கிறேன், ஞானஸ்தானம் முழுகி ஞானஸ்தானம் பெறாதவர்கள் பரலோகம் பக்கம் தலை வச்சு படுக்க முடியாது. அந்த செய்தியை நீ திரும்ப கேட்டுப்பார். ஆதியாகம் 26:1-5 சொல்லுகிறது, அங்கு நாங்க பார்க்கிறோம்,
ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் இன்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அமலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட
ஆணையை நிறைவேற்றுவேன். ஈசாக்குடைய தகப்பன் ஆபிரகாம் அப்படியாக கீழ்ப்படிந்தான். அநேக செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். அந்த கீழ்ப்படிதலுக்கும் நாங்களுக்கும் நேச்சு பார்க்கக்குள்ள உன் தேசத்தை உன் தகப்பம் விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காக்கிற தேசத்துக்கு போ, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன்னுடைய நீ வானத்தை அண்ணாந்து பார், பூமியை நோக்கிப்பார். இப்படி அவன் சந்ததி இருக்கும்னு சொல்லக்குள்ள அதை அவன் விசுவாசிக்கணும் பாருங்கோ, விசுவாசித்து கீழ்ப்படியணும் பாருங்கோ. அதுதான் முக்கியம். வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டாச்சு, இது புறப்பட்டு வந்து காரியங்களை நடப்பிக்க வேண்டியது ஆபிரகாமுடைய பொறுப்பா இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் தந்தாயிட்டது, ஆசீர்வாதங்கள் கட்டளையிடப்பட்டாயிட்டது, கிறிஸ்து இயேசுடைய சிறிதில் நமக்கு எல்லாம் செய்து முடித்தாயிட்டு விட்டது. சுதந்திரித்துக் கொள்றதுக்கோ கீழ்ப்படுகிறதுக்கோ நாம தான் தாமதமாகிறோம், நாம தான் அதை தள்ளி போடுகிறோம், ஆசீர்வாதங்களை நாம தான் தள்ளி போடுகிறோம். ஆனால் ஆபிரகாம் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் ஒரு கதையும் கதைக்கல பாருங்க, உடனே புறப்பட்டு வந்தார். விக்கிரகங்களை ஆராய்த்துக் கொண்டிருந்தவர்கள் அந்த நாட்களில் விட்டுட்டு வாருன்னு சொன்னா லேசான காரியம் இல்லை. நெச்சு பாருங்க, நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கீழ்ப்படுத்தின ஆசீர்வாதத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும். ஏன் இன்னும் எனக்கு இந்த காரியம் நடக்குதில்லை, ஏன் இன்னும் தடைப்பட்டுக் கொண்டிருக்கிறது, ஏன் என்னால முடியல, ஏன் நான் ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ளேயே மட்டும் நான் வாழ நான் விரும்புகிறேன், ஏன் தேவனுக்கு அழிவு பிரகாசிக்கணும் சொல்லி எனக்கு ஒரு விருப்பம் இல்லை. அப்படி விருப்பம் இருந்தாலும் ஏன் நான் ஒரு வட்டத்தை போட்டுக்கொள்ள இருக்க வேண்டும், வாழ்கிறது கொஞ்ச காலத்தை ஏன் நாம் தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க கூடாது. உலகத்தில் இருக்கிற மக்களை பாருங்க, ஒரு காரியத்துக்கு அவனை தங்களை எவ்வளவு தூரம் ஒப்புக் கொடுக்கிறார்கள், அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு, தங்களுடைய பணத்தை எவ்வளவு தூரம் அவர்கள் தூக்கி எறிகிறார்கள் ஒரு காரியமாக வேண்டுமானால். தேவராட்சியத்துக்கு அவனை நீங்களும் பயன்பெற்ற பாத்திரமா நாம் இருக்கக்கூடாதா? பாருங்க, ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது போல ஈசாக்கும் கீழ்ப்படைந்தார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது போல ஆண்டவர் சொன்னார், ஈசாக்கு நீ இஞ்சர் ஐயா, இந்த தேசத்துல இஞ்ச நீ விதவித, நீ ஆபிரகாம் போனதில் அங்கெல்லாம் போகாத, இஞ்சே நீ இந்த தேசம் நான் ஆசீர்வதிப்பேன், இந்த சபையில இருந்து இந்த சபையினுடைய ஊழியங்களுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க, இந்த சபையில இருந்து உங்களுடைய நேரத்தை இந்த சபைக்காக ஜபத்தை துதிகளை எல்லாத்தையும் சபையில இங்கே இருங்க, இங்கே உங்களுடைய விதையுங்க. லைஃப் இஸ் கோல்டன் சொல்லுவார், நேரம் பொன்னானது, போனது போனதுதான், கடந்த நேரங்கள் கடந்த காலங்கள் தான். இன்றைக்கு நீ மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு வேறசத்திலிருந்து வேறு இடத்திலிருந்து எழும்பும் என்று சொல்லி யூதருக்கு சொன்னது போல இது மௌனமாயிருக்க வேண்டிய நேரம் அல்ல. உங்களுடைய இந்த தேசத்திலே விதை விதை, இந்த இடத்திலே உன்னுடைய காரியத்தை நீ வாய்க்க பண்ணு, இந்த இடத்திலே நீ உன்னுடைய விதையை விதை, அது முளைத்து உனக்கு பலன் தரும். அதுதான் சபையில வச்சிருக்கிறார். இன்று இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாவிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நான் நிறைவேற்றுவேன். ஈசாக்கு கீழ்ப்படிந்தான். 12 வசனம்,
ஈசாக்கு அந்த தேசத்தில் விதவிதத்தான், கர்த்தரவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான்.
அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான், மகா பெரியவனான. என்ன அங்க ஒருத்தர் வருவார் சேச்சிக்கு, பாஸ்டர் நான் பணக்காரனாகும், என்ன ஆகணும் எனக்கு, நாங்க சின்ன இருக்கக்குள்ள எனக்கு வாக்கு தந்து பண்ணுங்க, நீ பெரிய ஐஸ்வர்யவானாவா என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் பணக்காரனாக வேணும் ஐஸ்வர்யவனாக வேணும் என்று சொல்லுவார். எவ்வளவு ட்ரை பண்றாரு ஐஸ்வர்யனாக முடியல அவரால். ஆனா அவருடைய வாழ்க்கை இன்னும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததாகவோ ஆண்டருடைய வார்த்தைக்கு உள்ளானதாகவோ கர்த்தருக்கு பிரியமானதாகவோ அங்க இல்லை. ஆனா ஐஸ்வர்யன் ஆகும்படி வரும்படியாக ஜெபம்னு சொல்லுகிறார். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து 100 மடங்கு பெருக. ஹல்லேலூயா! இன்றைக்கு உங்களை ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். தேசத்திலே சபையால ஊழியர் நடக்குதாம், அங்கு சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கு, உங்களுடைய பங்கு என்ன? பாஸ்டரோட கேளுங்க ஐயா, 97 ஆண்டு 98 ஆண்டு அதை கவிக்க மாட்டீங்க பாஸ்டர், அது இல்ல பிரச்சனை, இது பிரச்சனை. கேளுங்க பாஸ்டர் சொல்லிட்டே நாம கேட்கணும். ஊழியத்துக்கு போனீங்க பாஸ்டர், என்ன நடந்தது, எப்படி எல்லாம் கஷ்டம், யுத்தம் ஐயா, யுத்தம். ஆவிக்காரர் துவக்க ஒரு பக்கம், எல்டிடி துவக்க ஒரு பக்கம், பிரசங்கிக்க முடியுமா இயேசு குறிச்சு? எத்தனை ஊழியர்கள் பயந்து ஒதுங்கிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? எத்தனை வைப்பர், நீங்க போகணும் அப்பா, யுத்தம் அங்க சுட்டு விட்டுருவாங்க. எத்தனை ஊழியக்காரர் புறப்பட்டு போன, கேளுங்க ஐயா, உயிரை கையில பிடிச்சிட்டு போய் நின்று பிரசங்கம் பண்ணவங்க இப்படி ஒரு பாஸ்டர் கொடுத்து நீங்க கொடுத்து வச்சிருக்கோம். நான் கதை சொல்லல, கேடுங்க. அந்த இலங்கைக்குள்ள போக முடியுமா? உள்ளுக்குள்ள போக இயலுமா? முல்லைத்தீவுக்குள்ள யாழ்ப்பாணத்துக்குள்ள போக முடியுமா? லேசில அதுக்குள்ள போக போறதுக்கு எத்தனை மணி தியாலம் எடுக்கும்? இந்த நாட்களில் ஒன்னு போய் ரெண்டு மூணையை போட்டு பிரசங்கம் பண்ணிக்க வந்துடலாம். நான் நினைச்சு அந்த சந்தர்ப்பம் இனி கிடைக்காது ஐயா. அந்த ஆசீர்வாதம் உங்களோட பாஸ்டருக்கு உண்டு, அதில் போனவர்களுக்கு உண்டு. இன்றைக்கு நீ நினைச்சாலும் அப்படியான ஒரு காரியத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாது, அப்படியான ஒரு பிரசங்கத்தை நீ பண்ண முடியாது. நான் சொல்லுற காரியம் என்ன தெரியுமா? சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க, சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தில் உங்களுடைய பங்கு என்பதை நீங்க இன்றைக்கு தீர்மானம் பண்ணிக் கொள்ளுங்கள். 11 லட்சம் எஸ்டிமேட் போட்டிருக்கிறார்கள் சொல்லி பாசன சொன்னாரு. அதை குடிச்சு பத்திரம் சொல்லணுமா அவங்ககிட்ட வந்து காணாது போடுங்க, கொண்டு சொன்ன கையோடு கொண்டு கொடுக்கணும். பாசம் இந்தாங்க, ஊழியத்தை நடத்துங்க, முழங்கால் இருக்கும், ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுகிறோம், இன்னும் பாசம் செய்யுங்க, வாசல் ஊழிய வளரட்டும். 10 ஆத்துமா அந்த இடத்துல எழும்பட்டும். அங்கு அங்கு அந்த சுவிசேஷத்தில் எழும்புகிறவர்கள் எத்தனை அப்போஸ்தலர் இருப்பார்கள், எத்தனை திருக்கரசிகள், போதகர்கள், எத்தனை ஊழியக்காரர்கள் அங்கு சுவிசேஷம் எழும்புவார்கள். அந்த இடத்துல இருந்து அந்த விதைகள் எத்தனை பலன் கொடுக்கும், அதில் எழும்புகிற ஒருவன் எத்தனை பேரை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும், அதை நீங்க யோசிக்கிற இல்லையா? அப்படி யோசிச்சு பாருங்க. நான் அப்படிதான் யோசிப்பேன். ஒரு விதை ஒருத்தன் ஒருத்தன் எழுப்பிட்டான்டா, ஒரு சுவிசேஷம் எழுப்பி ஒரு 100 பேர் ஆதாயம் பண்ணா, அதுல நீங்க உங்களோட பங்கு இருக்குமா இல்லையா? உங்களோட பிள்ளைய சந்தேகத்தை ஆசீர்வதிக்க விடுவாரா, விட மாட்டாரா? 100 பவுன் காசு கேட்கறதுக்கு 10 தரம் அறிவிச்சு துக்க அப்படியே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஊழியர் தாராளமா கொடுக்கணும். இலங்கைக்காக நான் பாதத்தில் கூட நாம சோம் பண்ணுறோம். இப்படி அவர் கிருபைய தேவன் எனக்கும் சபைக்கு தந்திருக்கிறதுக்காக நாங்கள் மிகவும் சந்தோஷப்பட வேண்டும். அங்க போய் ஒரு செய்தியில நின்றுட்டு ஒரு 10,000 பேருக்கு மேல ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு வர்றது பெரிய வேலை இல்லை. அது யாரும் செய்யிட்டு போகலாம். இல்லாத அறியாத தெரியாத ஜனங்கள் மத்தியிலே, ஏழைகள் திக்கட்ட மத்தியிலே, கிராமங்களுக்குள்ள போய் சுவிசேஷம் அறிவித்து அங்கு அந்த பயங்கரங்களுக்கு மத்தியிலே ஊழியத்தை செய்து வாரதான ஐயா ஆசீர்வாதம். ஊழியக்கான டீமை சந்தோஷமா அனுப்பி வைக்கணும், கீழ்படியணும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல ஈசாக்கு அந்த தேசத்துல 100 மடங்கு அவர் என்ன செய்தாராம், அவன் வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யனாகி கத்தருக்கு கீழ்படிந்தபடியால அவன் பெரியவனானான், பெரியவனானான் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்படிஞ்சீங்கன்னு சொன்னா கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அவர் கீழ்படிந்தார். அங்கு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? பிதாவான சொன்ன காரியம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். என்னத்துக்கு அவன் அந்த வார்த்தை வந்தது தெரியுமா? அவர் தேவகுமாரனாயிருந்தும் அவர் கீழ்படிந்து படியால இவர் மேன்மேல் பிரியமாயிருக்கிறேன். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய கண்களில் ஒரு பிரியத்தையும் ஒரு இரக்கத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்படியணும். சபையினுடைய கட்டளைகளுக்கும் திட்டங்களுக்கும் ஊழியங்களுக்கும் நாம் தரிசனங்களுக்கும் நம்மளை விட்டுக் கொடுக்க வேண்டும். இயேசு 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 இயேசு, நானும் ஆண்டவரும், நானும் மற்றவர்களை பற்றி கவலையே இல்லை, நானும் ஆண்டவரும், அதெல்லாம் உன்னை ஒரு ஓரம் கொண்டு போய்விடும். அதுக்காக இங்கே சபையில் கொண்டு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே கர்த்தருடைய காரியத்தில் நாம் கீழ்படியோ, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தசமபாகங்களை குறித்து சில காரியங்களை உங்களோடு கூட சொல்லலாம் என்று நான் யோசிக்கிறேன். எங்களுக்கு இந்த தசமபாகங்களை குறித்து எல்லாருக்கும் அடிவா தெரியும். அதுல நானும் நீங்களும் எந்த அளவுக்கு கீழ்படுகிறோம் என்பதுதான் உங்களுடைய இறுதிய மனசாட்சியை தொட்டுக்கொள்ளுங்க. ஆவியானவர்களோடு கூட பேசுவாராக. தசமபாகங்களை எல்லாம் பண்டைய சாலையை கொண்டு வாருங்கள். இங்கே உங்களுக்கு ஒரு காரியம் நான் சொல்லட்டா, நான் தேவனை ஆராய்ந்து கொண்டிருந்தேன். இதுல இங்க எல்லாரும் காணிக்க போல வரக்குள்ள தேவனுடைய மகிமையை நான் அழுதுட்டேன். தேவனுடைய மகிமையை பெரிதா இருந்தது. நான் கர்த்தருடைய சமுதிரத்தில் பொய் சொல்ல சத்தியத்தை நான் சொல்கிறேன், ஆண்டருடைய மகிமைங்கிறது காணிக்கப்படும் பொழுது பெரிதா இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காணிக்கப்பட்டு நிக்கிறது, அது உண்மை சத்தியம். நீங்க போட்ட காணிக்கையில் அவர் பார்த்து கொண்டிருக்கிறாரு. அந்த மகிமை பெரிதா இருந்தது. நான் எனக்கு நான் அழுதுட்டேன் இதுல இருந்து. சத்தியத்தின் பற்றி நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. தசமபாகங்கள் காணிக்கைகளை தேவன் பார்க்கிறார். அதுல பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். நான் ஒரு ஒரு சாட்சியை நான் வாசித்தேன் ஒரு புத்தகத்தில். ஒருத்தன் சபையில் தன் போதகரிடம் வந்து கேட்கிறான், தீர்மானம் பண்ணுறான், போதகரே எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த வேலை கிடைத்தால் அதில் உயர்வு எனக்கு கிடைத்தால் நான் வருகிற சம்பாத்தியத்தில் எல்லாம் நான் 10% நான் சபைக்கு நான் தருவேன் என்று சொல்லி அவன் பொறுத்தனை பண்ணி போதகிட்ட சொல்லி ஜெபம் பண்ணி அவனுக்கு அருமையான வேலை கிடைத்தது. முதல் மாசம் 100 ரூபா சம்பளம் உயர்வு, 200 ரூபா குறை, 2000 ரூபாய், 200 ரூபா அப்படி கூடிக்கொண்டு போகல. அவர் 5000 ரூபாய் தசபாகம் கொடுக்க வேண்டி வந்த வேளையில பாஸ்டர் சொல்றாரு, பாஸ்டர் எனக்கு வேலையில உயர்வு எல்லாம் கிடைச்சிருக்குது, எனக்கு 5000 ரூபாய் தசபாகம் போட முடியாது பாஸ்டர், இது டூ மச், கணக்கவா இருக்கிறது, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, இதுக்காக வேற ஆல்டர்னேட்டிவ் இருக்கான்னு சொல்லி, இதுக்கு ஏதாவது வேற வழி இருக்கா எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. பசங்க இருக்கு வழி இருக்கு, நீ 100 ரூபா தசபாகம் போட்ட வேலை அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஜெபம் பண்ணி விட்டேன், திரும்பவும் அதே சம்பளத்துக்கு ஜெபம் பண்ணி விடவான்னு கேட்டார். என்னதுக்கு திரும்ப உனக்கு 100 ரூபா சம்பளம் எடுத்தியே அதுக்கு நான் ஜெபம் பண்ணி விடலாம், அப்ப அந்த வேலைக்கு திரும்ப போறியா. நமக்கு ஆசீர்வாதங்கள் பெருக 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 நம்முடைய கீழ்ப்படிதலும் குறைஞ்சி 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 கீழ்ப்பட்டியல் என்ன செய்ய வேண்டும், பெருக வேண்டும். நான் ஒரு இடத்துல ஒரு சில காரியங்களை நான் எழுதி கொண்டு வந்தேன். தசாவாதம் கொடுப்பதன் மூலம் கிடைக்கும் 7 மடங்கு ஆசீர்வாதமான பலன்கள், நீங்க ஒரு முறை குறிச்சுக்கொள்ளுங்க, எனக்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு நான் திரும்ப சொல்லுவேன். தசாவாதம் கொடுப்பதன் மூலம் கிடைக்கும் 7 மடங்கு ஆசீர்வாதம், 7 விதமான ஆசீர்வாதம் விருப்பமான குறிச்சுக்கொள்ளுங்க. முதலாவது, நமது இருதயத்தை கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படி ஆசீர்வதிக்கிறது. என்னவாம் தசாவாதம் நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய சித்தம் செய்யும்படி கீழ்ப்படிதலும்படி என்ன செய்யறதாம், அது ஆசீர்வதிக்கிறது. இரண்டாவது, நமது வாழ்க்கையை தேவ கிருபையினால் நாம் எண்ண முடியாத உயரத்துக்கு கொண்டு வருகிறது. நமது வாழ்க்கையை தேவ கிருபையினால் நாம் எண்ண முடியாத உயரத்துக்கு அது கொண்டு வருகிறது. மூன்றாவது, நமது கைகளை கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு தயாராக்குகிறது. என்னவா நம்முடைய கைகளை கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு தயாராக்குகிறது. நாலாவது, நமது சிந்தனையில் கர்த்தருக்கு என்று சரியான காரியத்தை செய்தோம் என்கிற திருப்தியை தருகிறது. உண்மையா நான் கொடுத்தவன் சொன்ன சந்தோஷமா மனப்பூர்வமா கொடுத்தவன்டா, ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் ஒரு சமான உள்ளத்தில் இருக்கிறது. இவளை நீங்க செய்யாட்டி உங்களை மனசாட்சி உங்களை குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கும் ஐயா. கர்த்தரை கனப்படுத்தியதால், அஞ்சாவது, கர்த்தரை கனப்படுத்தியதால் மீதம் இருக்கிற 9 பகுதி நமக்கு ஆசீர்வாதமாக்கப்படுகிறது. என்னவாம் நான் அந்த ஒரு விதத்தில் கர்த்தரை கனப்படுத்தினபடியால, கர்த்தரை மகிமைப்படுத்தினபடியால, அவருக்கு கீழ்ப்படியபடியால மிச்சம் 9 இருக்கல, அந்த 9 நமக்கு ஆசீர்வாதமாக பெருக்கப்படுகிறது. ஆறாவது, ஊழியருக்கு தங்களுடைய ஊழியத்தை தடையின்றி நடத்த ஆசீர்வாதமாக்குகிறது. என்னவாம் ஊழியருக்கு தங்களுடைய ஊழியத்தை தடையின்றி நடத்தப்பட ஆசீர்வாதமாக்குகிறது ஊழியருக்கு நிச்சயமாக. ஏழாவது காரியம், சபையானது இன்னும் அதிக அளவில் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற உதவுகிறது. இவ்வளவு 7 விதமான ஆசீர்வாதங்களை கொண்ட தசகவாதத்தை நீங்க வீட்டிலே வச்சு கொடுக்காம வச்சிருந்தீர்களானால், கீழ்ப்படியாம நீங்க போவீர்களானால், கர்த்தருடைய ஊழியம் தடைபட்டு உங்களுடைய ஆசீர்வாதமும் கெடுக்கப்பட்டு போய் எல்லாம் போய்விடும். இதை நீங்க ஒண்ணுமே செய்து பாருங்க. ஆனா அண்டையிலிருந்து இன்றைய மட்டைக்கும் இன்றைய மட்டும் இந்த காரியத்தில் இலங்கைக்கு போறதுக்கு நான் ஊழியத்துக்கு போன நான் யோசிச்சு ஜெபம் பண்ணி கொண்டது. நான் பாசத்தினர் நாங்க போறோம் சொல்லி நான் அடுத்த மடுக்கக்குள்ள நான் சொன்னேன், நானும் வாரம் எனக்கு அது அதுல எனக்கும் என் மனைவிக்கும் கூட போகணும் என்று சொல்லி ஒரு விருப்பம். இந்த ஊழியத்துக்காக நாங்கள் போய் அதை செய்யணும் விருப்பம் உண்டதால நாங்களும் வாரம் சொல்லி, ஆனா டிக்கெட் போடணுமே சொன்ன மாட்டீங்க. நான் சொல்லி ஒரு 4-5 நாள் இல்ல ஒரு இன்சூரன்ஸ்ல இருந்து ஒரு செக் கொண்டு வந்து டிக்கெட் போடுறேன். டிக்கெட் போட்டு அது கர்த்தருடைய சித்தம் என்று நான் முன்னே உள்ளதில் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, தேவன் பெரிய காரியங்களை செய்வாரா. ஆகவே இப்படியான ஆசீர்வாதங்களை உடைய நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அந்த கீழ்ப்படிதலைக்காக நாம் ஏன் நாம் தடை பண்ண வேணும், தடை பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு விட்டுக் கொடுப்போம். ஈசாக்கே போல தேவன் நம்மளை பெரியவனாக்குவார், மேன்மேலும் தேவன் நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இப்ப பாக்குறோம் அடுத்த காரியம், யாருக்கு யார் கீழ்ப்படிஞ்சிருக்க வேண்டும், கீழ்ப்படியாதனால் வருகிற சாபங்கள் சில காரியங்களை பார்த்து நான் ஒரு கொஞ்சம் நேரத்தில் முடிக்கலாம் என்று கர்த்தருக்குள்ள விசுவாசி. ஆமென். எடுத்துக்கொள்ளுங்கள் யாக்கோபு 4:7.
ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படுத்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
அடுத்த வசனம்,
தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாற கிடவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை
உயர்த்துவார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எதிர்த்து நிக்கலாமா? கர்த்தருக்கு கீழ்படியா பிசாசு எதிர்த்து நிக்கலாமா? எதிர்த்து நீங்கன்னா துண்ட காலம் துணிய காலம் தான் ஓட வேண்டும். கர்த்தருக்கு கீழ்படியாமல் பிசாசு எதிர்த்து நிக்க முடியாது. அவர் ஓடி போக மாட்டான். நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். உள்ள வரான்னு சொன்னா ஒருத்தர் உள்ள வரானா இயேசு ரத்தத்தை பூசிட்டு இருப்பாங்களாம், உள்ளுக்குள்ள வரமாட்டாராம், வெளியில போகல படியில பின்னால வருமா? பிசாசுக்கு ஏத்து நில்லுங்கள் சொன்னா அவனுடைய எல்லா காரியங்களுக்கும் ஏத்து நிக்க வேண்டும். கீழ்படிய கூடாது என்று சொல்லுவான். இப்ப என்ன அவசரம் சபைக்கு போறது? நீ ஒன்றை விட்டு ஒரு கிழமை போகலாம், மூன்று கிழமைக்கு போகலாம், அதுக்கு ஏத்து நிக்கிறமா? சசம முழுமையாக கொடுக்க தேவையில்ல. அது கொஞ்சத்தை போன முறைக்கு முந்திர பாச பிரசங்கம் பண்ணிப்பாரு சப்ரா குறிச்சி பிடிச்சவன அற்புதங்கள் எல்லாம் பெரிய அற்புதம். அவங்க சபையில விழுந்து என்ன அங்கதான் கத்தருக்கு பயப்படுற பயம் உருவானு சொல்லி பிசாசுக்கு ஏத்து நிக்கணும்னாதான் அவருடைய காரியங்களுக்கு ஏத்து நிக்க வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும்னா தேவன் சொன்ன வாத்தியாளுக்கும் கட்டைகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அந்த காரியங்களுக்கு எதிர்த்து நிக்க வேண்டும். அப்பொழுது அவன் ஓடி போயிருவான். ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவார். பிசாசுக்கு ஏத்து நீங்கள் அவருடைய காரியங்களை ஏத்து நில்லுங்கள். அவன் உங்களை விட்டு ஓடி தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இந்த வார்த்தையை நான் அடிக்கடி நாம் கேட்டிருக்கிறோம். அவனோட கூட நாம் சம்பாஷிக்கிறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ, மேன்மையான வாழ்க்கை வாழ, சரியான இடத்திலே விதை விதைத்து மேன்மையான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு முன்மாதிரியான இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவோம். அநேக ஊழியக்காரர்களுடைய தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றுவோம். அவளை நாம் வாசித்து பார்ப்போம். நான் யோசிக்கிறது, அவரை போல நான் இல்லையே. அந்த ஊழியக்காரர் இவ்வளவு தூரம் இப்படி எல்லாம் பேசுங்க பண்றாரு. அவர் இவ்வளவு இவ்வளவு பேர் இருக்கிறாங்க சபையில, இப்படி எல்லாம் இருக்கிறாங்களே, நானும் அப்படி எல்லாம் கிரகத்தை வரவணுமே. இன்றைக்கு ஒருத்தர் சந்திச்சேன், கேள்வி இல்லை, அவர் வந்து 2 மாசம் இல்ல, அவர் தான் சபை கட்டோட பண்றாரு. என்னட்டவர் நாங்க என்ன பாசோட சபை எங்க அதிகமான கிருபையை தேவன் நமக்கு அளிக்கிறவராக இருக்கிறார். அவரை போல அந்த இடத்துக்கு வாரத்துக்கு அவர் எவ்வளவு தூரம் தன்னுடைய வாழ்க்கையில கண்ணீரை விட்டிருப்பார், எவ்வளவு தூரம் கேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பார், எவ்வளவு காரியங்களை நேரங்களை சேவனுக்காக செலவழித்திருப்பார். எடுத்து அவங்களுடைய சாட்சியில் எடுத்து வாசி பாருங்க. வாழ்க்கையிலே அவர்கள் எவ்வளவு நேரம் தேவனுக்காக செலவழிக்கிறார்கள், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுகிறார்கள். இவான் ராபர்ட்ஸ் உங்களுக்கு தெரியுமா? காடி வேல்ஸ்ல அந்த இடத்தை நீங்க போய் பார்க்கணும். நாங்க போய் 2 மணி நேரம் பார்த்திருக்கோம். அங்க ஒரு பெரிய கூட்டத்தை நாங்க வைத்திருக்கிறோம். இவான் ராபர்ட்ஸ் அந்த ஆலயத்தின் மேலே வானத்திலிருந்து அக்கினி இறங்கியது. அந்த பட்டணத்திலிருந்த மக்கள் எல்லாம் மனம் திரும்பினார்கள். கோர்ட்ஸ் எல்லாம் மூடப்பட்டது, போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் மூடப்பட்டது, பப்புகள் எல்லாம் மூடப்பட்டது. அங்க கோர்ட்ஸ்ல ஒரு ஜட்ஜுக்கு ஒரு கேஸும் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு களவுகளை கற்பழிவுக்கு ஒரு கேஸும் கிடையாது, ஒன்றும் இல்ல. எல்லாரும் மனம் திரும்ப, ரோட்ல இருக்க எல்லாம் அழுது மனம் திரும்ப, பெரிய எழுப்புதல், வேஸ் எழுப்புதல். அந்த எழுப்புதல் தீ இங்கிலாந்து எங்கும் பற்றி பிடித்தது 100 ஆண்டுகளுக்கு முன்பாக. அதுக்குடைய காரணம் என்ன தெரியுமா? அவருடைய ஜெபம். எத்தனை மணித்தியா ஜெபம் பண்ணுவார் தெரியுமா? 18 மணித்தியாலும். தாயார் காலையில பிரேக்ஃபாஸ்டை கொண்டு வைத்துட்டு போயிடுவார்கள், திரும்பி மத்தியான சாப்பாடு கொண்டு வருவார்கள். அந்த பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே இருக்கும். அங்கு அவருடைய சாட்சி அங்கு எழுதி போட்டிருக்கிறார்கள். போய் வாய்ச்சி பார்க்கலாம், அவருடைய புக்கை எடுத்து வாய்ச்சி பார்க்கலாம், நெட்டில் அடிச்சு பாருங்க. எழுப்புதல் வீரன் இவான் ராபர்ட்ஸ், அந்த டீ, அந்த எழுப்பல் டீ எங்கும் பற்றி பிடித்து ரோட்டில் அழுது மனம் புரண்டு அழுது புலம்பி வெச்சியரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு பின்பாக இருந்த அந்த அர்ப்பணிப்பான வாழ்க்கையால இன்றைக்கு தேவராட்சியம் கட்டப்பட்டிருக்கிறார். தேவன் மேன்மைப்படுத்தினார். இன்றைக்கு நாங்கள் அவரை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். 2வது காரியம், யாருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும்? எபிரேயர் 13:17. எபிரேயரை பார்க்கலாம். எபிரேயர் 13:17.
உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்க மாட்டாதே.
தமிழ் விளங்குதானே, தமிழ் விளங்குதானே. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவரானபடியால் இந்த சபையை நடத்துகிறவர்கள், நடத்துகிற தலைவர்கள், மூப்பர்கள், போதகர்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்காக அவர்கள் பாரத்தோடு கூட கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணுகிறார். உங்களுக்காக உங்களுடைய போதகர் கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணுகிறார். அவருடைய கடமை அது. அதனால நீங்க காக்கப்பட்டிருக்கிறீர்கள், அதனால நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஆத்துமாக்கள் அழிந்து போகக்கூடாது, நீங்கள் நரகத்துக்கு போய்விடக் கூடாது, நீங்கள் சத்தியத்திலே வாழ வேண்டும், நீங்கள் கட்டப்பட வேண்டும் என்றதுக்காக வேண்டி உங்களை நடத்துகிறவர்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இரவில் பகல்ல இரவு இரவாக ஜெபம் பண்ணுகிறார்கள். அது நீங்க மறந்து கட்டாயம் ஜெபம் பண்ணுவார்கள். இல்லாட்டி இப்படி சபை வளராது, இப்படி நீங்க வர முடியாது, நீங்கள் இருக்க முடியாது. அவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ண வேண்டும். அது விழித்திருக்கிறார்கள். அவர்களை துக்கப்படுத்தக்கூடாது, சந்தோஷத்தோட செய்யணும். எந்த சவ பிள்ளைகள் ஊழியத்துக்காக வேண்டி கை கொடுக்கிறாங்க ஐயா, எந்த சவ பிள்ளைகள் சபையில் இருக்கிறார்கள் என்னோட கூட கை கோர்த்து ஜெபத்துக்காக நிற்கிறார்கள் ஐயா, பாஸ்டர் சந்தோஷப்படுவார், வருகிறார்கள் ஆண்ட பாஸ்டர் அதை செய்யுங்க, பாஸ்டர் கூட இருங்க, அவருக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து பாஸ்டர் நீங்க நடத்துங்க, நாங்க வாரம், நாங்க ஜெபம், நாங்க முழங்கால் இருக்கு, நாங்க கொடுக்கிறோம் பாஸ்டர் அந்த ஊழியத்தை செய்யுங்க இன்னும் என்று சொல்லி அவரை உற்சாகப்படுத்தி அப்படி செய்ய அவர் சந்தோஷப்பட்டா நீங்க சந்தோஷம், அவர் சந்தோஷப்பட்டா நீங்க வாழ்வீங்க. அப்படி இல்ல, அவரை துக்கப்படுத்தி, அவரோட குடும்பத்தை துக்கப்படுத்தி, ஊழியர்களை துக்கப்படுத்தி, பேசி கதைச்சி, நம்மளுக்கு தெரியாததுக்குள்ள போய் நுழைஞ்சி வாய போட்டு நாம் அப்படி செய்வோம் என்று சொன்னா அதனால உங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி வேத வார்த்தை சொல்லுகிறது. அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால், ஏ இவ்வளவுதான் நான் பிரசங்கம் பண்ணினாலும், இவ்வளவுதான் இவ்வளவு ஒன்னும் கீழ்படுகிறார் இல்லையே, ஒன்னு செய்கிறார் இல்லையே, எப்படின்னு சொல்லி இந்த துக்கத்தோட கூட அந்த ஊழியத்தை செய்ய நாம காரணமாய் நீங்கள் நானும் யாரும் இருந்துவிடக் கூடாது. அது அவ்வளவு நல்லதல்ல, அது உங்களுக்கு பிரியோஜனமாய் இருக்க மாட்டான்னு சொல்லி எபிரேயர் 13:17 சொல்லுகிறது. முதலாவது யாருக்கு கீழ்படிந்திருக்கோம் சொன்னால் தேவனுக்கு, இரண்டாவது உங்களை நடத்துகிறவளுக்கு, மூன்றாவது நாம் தேவனுக்கும் சபைக்குள்ள வந்தாச்சு, அடுத்து மூன்றாவது கொலோசியர் 3:18
மனைவிகளே கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷர்களுக்கு கீழ்படியுங்கள்.
எபேசியர் 5:22
மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்படியுங்கள்.
ரெண்டு இடத்தை ஒன்றுதான் இருக்கு, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான், அவரே சர்வத்துக்கும் இரட்சகராக இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவிலும் அன்பு சபையிலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனைவிகள் குடும்பத்துக்குள்ள நாம் வருவோம். முதலாவது தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், இரண்டாவது நம்முடைய சபையில் இருக்கிற போதர்களுக்கும் மூப்பர்களுக்கு நாம் கீழ்ப்பு, அடுத்தது நம்முடைய சொந்த குடும்பம், நம்முடைய சொந்த வாழ்க்கை, நம்முடைய சொந்த காரியம். மனைவிகள் புருஷருக்கு கீழ்படிந்திருக்க வேண்டும். அது இலங்கையில பாசம் டச்சிலாந்து சரிவராது, யூரோப்பில் சரிவராது. புருஷர்கள் மனைவிகளில் அன்பு கூற வேண்டும். நமக்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது, வேத வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்துதான் நாம் ஆக வேண்டும். குடும்பம் என்று வரக்குள்ள அங்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், குடும்பத்தில் நிறைய காரியங்கள் உண்டு. வீட்டுக்கு வீடு வாசற்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் வித்தியாசமான பிரச்சனைகள் உண்டு. எதுவாய் இருந்தாலும் வேத வசனம் சொல்லுகிறதின்படி தான் நாம் வாழும். அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு வார்த்தையோ, அதுக்கு ஏதாவது ஒரு குறுக்கு வழிகள் ஏதாவது உண்டோ, அல்லது அதுக்கு ஏதாவது வேற காரியங்கள் உண்டோ என்று நான் பார்த்து ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு சரிவராது பாஸ்டர், அதுக்கு ஏதாவது நீங்க ஜெபம் பண்ணி விடுவீங்களா, அதுக்கு சரிவராது. அப்படித்தான் நீங்க ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் போட்டாலும் பிராக்டிக்கலாக சரிவராது பாஸ்டர், பிராக்டிக்கலாக சில காரியங்கள், இதெல்லாம் சென்சிட்டிவான ஏரியாக்கள், கணக்க போயிருக்கிற கணக்கு இல்லாது. ஆனா நமக்கு வேதவசனம் சொல்லுறபடி வாழ்ந்தால் மேன்மையான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக் கொள்ளலாம். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். பாஸ்டர் இவர் கீழ்ப்படிய வேண்டும் என்றுனா அன்பு கூர்ந்தா தன்னை கீழ்ப்படியலாம். அவளை முதல் அன்பு கூற சொல்லுங்க, முதல் அவளை கீழ்ப்படிய சொல்லுங்க, அன்பு கூற சொல்லுங்க. எதை முதல் செய்யறது? அவர் அன்பு கூறுறாரு இல்ல, ஆவி நான் கீழ்ப்படியவில்லை. பாஸ்டர் அவள் அன்பு கூறவில்லை, நான் கீழ்ப்படியவில்லை. இப்ப குடும்ப பிரச்சனை வரும் சொல்ல இல்ல அவர்கள் படி இல்ல அவர்கள் அவர்கள் படி அவர்கள் படி அவ பிரச்சனை என்ன செய்யாது சோர்ட் அவுட் பண்ணல அது புருஷ மனைவிகள் புருஷல் அன்பு மனைவிகள் புருஷலுக்கு படிந்திருக்க வேண்டும் புருஷர்கள் மனைவியில் என்ன செய்ய வேண்டும் அன்பு கூர்ந்து இரண்டையும் செய்தால்தான் குடும்பம் பேலன்ஸ் பண்ணி போகும். ஆகவே முதலாவது இந்த கீழ்ப்படுத்தினால குடும்பங்களிலே பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். விட்டு கொடுக்க முடியாம எங்களுடைய குடும்பங்களிலும் பிரச்சனைகள் வாரதான். எல்லா குடும்பங்களிலும் பிரச்சனைகள் உண்டுதான். ஒரு ஆள் ஒரு ஆள் விட்டு கொடுத்து போனால்தான் நம்ம சந்தோஷமாக நம்ம குடும்பத்தை வாழ முடியும், குடும்பமாக வாழ முடியும். ஐயா ரட்சகர் இயேசு கிறிஸ்துவை அறியாதவங்கள் எங்களோட வீட்டுக்கு தொங்கல் வீடு நல்ல பிரிட்டிஷ்காரன் இங்கிலீஷ் ஆள் நாலு பிள்ளைகள் அவருக்கு பெரிய பிள்ளைகள் நாங்கள் ஊழியம் செய்கிறோம்னு சொல்லி அவருக்கு வடிவா தெரியும். அன்றைக்கு கண்ணாலை புற நிப்பாட்டினார் நான் வாரத்துக்கு முதல் நாள் இங்க வாங்க எப்படி உங்களோட ஊழியம் எல்லாம் செய்யறீங்க மினிஸ்ட்ரியில் அப்படி போகுது அப்படி என்று கேட்டு என்னோட கதைச்சார். நல்லா செய்யறோம்னு சொல்லி நான் ஆண்டவருடைய சத்தியத்தை அவருக்கு சொல்லக்குள்ள நான் ஒரு கிறிஸ்தவன் தான் இப்ப நான் சபைகளுக்கு போறல்ல நான் டார்வினுடைய கொள்கையை பின்பற்றுகிறேன். என்னவாம் டார்வின் கொள்கை குரங்கில் இருந்து மனுஷன் வந்தான் அதைத்தான் நாங்கள் நம்புகிறோம். அப்ப மனுஷன் இருந்து ஒண்ணும் வரவில்லையே நீங்கள் அதை நம்பவில்லையான்னு கேட்டேன். அவர் அது கொண்டு சொல்லல எனக்கு மனுஷன்லேருந்து குரங்கு வந்தா குரங்கு மனுஷன்ல இருந்து இன்னொன்று உருவாக வேண்டுமே கூர்ப்பே நின்று போயிட்டோன்னு கேட்டேன். இல்ல அறிவு பெருகி போயிட்டேன்னு சொன்னார். அது என்னுடைய நம்பிக்கை என்று குரங்கு அவர் சொன்னார் நான் என்னுடைய மனைவியோடு கூட 28 வருஷமாக ஒரே மனைவியோட குடும்பம் நடத்துகிறேன். இது இந்த யூகேல யாரும் இங்கிலீஷ் காரணம் மட்டும் செய்யறல்ல சரியான குறைவு நல்லது பெரிய ஆசீர்வாதம் வெரி கிரேட். நீங்க எப்படி குடும்பம் நடத்துறீங்க பிள்ளைகளெல்லாம் நடத்தி வளர்த்திருக்கிறீங்க வெளியில இருக்கிறவன் குரங்குல இருந்து மனுஷன் வந்தவன் சொன்னவனே 28 வருஷமா மனைவியோடு கூட குடும்பம் நடத்தி ஆசீர்வாதமா இருக்கிறான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்க முடியல. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படியே கிறிஸ்துவின் சபையிலே அன்பு கூர்ந்தார் அந்த ரகசியம் பெரிதல் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அது மிகவும் பாருங்க எங்க கொண்டு வர தெரியுமா சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ஐக்கியத்தோடு கூட அங்கு கொண்டு வருகிறார். மனவாட்டி சபை தேவன் அதை நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். என்னை உங்களை தேவன் ஆயத்தப்படுத்திக் கொண்டு தன்னுடைய வருகைக்கு தேவன் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நாம கீழ்ப்படிந்து ஆயத்தமாய் நாம் இருக்க வேண்டும். இப்படியே சொல்லி 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 நான் ஒன்றும் நாம் செய்யாம நாம கைவிடப்பட்டு போயிடக்கூடாது. 20வது வசனம் சொல்லுகிறது அதே எபேசியர்ல 5வது அதிகாரம் 20வது வசனம் எபேசியர் 5:20
நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள்.
இப்ப என்னவாம் தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள் பிள்ளைகளை பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள் பிள்ளைகளை பெற்றோர் கீழ்ப்படிந்திருங்கள்.
பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள் இது கர்த்தருக்கு
பிரியமான. ஓகே அடுத்தது வந்து நம்ம குடும்பத்துக்கு பிள்ளைகள் வந்து பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். தன் தாய் தகப்பனை கனம் பண்ணுகிறவனுக்கு நீடிய ஆயுசு உண்டு. அல்லது என்னவாம் 10 கட்டையில் இருக்கு. தாய் தகப்பனை நாம் கனம் பண்ண வேண்டும். நம்முடைய மாமிசத்தின்படியான தாய் தகப்பன் எங்கிருந்தாலும் அவளை நாம் கனம் பண்ண வேண்டும். அவளுடைய மரியாதையை செலுத்த வேண்டும். அவள் கொடுக்க வேண்டிய காரியத்தை நாம் செலுத்த வேண்டும். அது நமக்கு நீண்ட ஆயுசை கொண்டு வரும். நீண்டிய ஆயுசு நீண்ட நாட்கள் நீ நீண்ட நாட்கள் வாழ்ந்திருப்பதற்கு உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். தகப்பனை மீறி தாயை மீறி ஒரு காரியத்தை நாம் செய்யக்கூடாது. பாவத்தை குறித்த காரியத்தை தவிர அப்படியாக இருந்தால் அது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. பிள்ளைகள் ஜூஸ் வாலிபர்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். அது பெரிதான ஆசீர்வாதம். 20வது வசனம் சொல்லுகிறது அப்படித்தான். என்னென்று சொல்லுகிறது பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படி கர்த்தருக்கு பிரியம். பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடநட்டு போகாதபடி அவர்களுக்கு என்ன செய்யுங்க கோபம் ஊட்டாதிருங்கள். அவர்களை கோபப்படுத்தக்கூடாது. இப்ப தகப்பன் வரக்குள்ள நம்முடைய ஸ்தானத்தில் நாம் பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது கோபப்படுத்தக்கூடாது கோபப்படுத்தக்கூடாது. அப்ப இப்படியான காரியங்கள் எல்லாம் நமக்கு எழுதப்பட்டு தந்திருக்கிற படியால இவைகளெல்லாம் நான் ஒரு புறமா ஒதுக்கி வச்சுட்டு இந்த பைபிளை வாசிக்காம அதன்படி நாம் பார்க்காம அதன்படி வாழ நம்மளை ஒப்பு கொடுக்காம நாம் இருப்போமாக இருந்தால் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தடைபட்டுத்தான் ஆகும். ஆசீர்வாதங்கள் வர தடைபட்டு தான் ஆகும். பிள்ளைகளை நாம் பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். சின்ன வயசுலேயே பிள்ளைகளுக்கு அடி. ஆனா இந்த நாட்டு சட்டம் என்ன சொல்லுகிறது? அடிக்கக்கூடாது. வேதம் என்ன சொல்லுகிறது? அடி கொடுக்க சொல்லி. நாம பிள்ளைகளை வளர்க்கிற முறையில் இருக்கிறது, நான் அடிச்சா அவரை பொழுதுட்டு சொல்லுவார்களா சொல்ல மாட்டார்களான்னு சொல்லி நீங்கள் பிள்ளைகளை வளர்க்கிற முறையில் இருக்கு. எந்த பிள்ளை அடிச்சாலும் படிச்சுல போய் சொல்லாதன்னா நீங்க அடிக்கலாம். எந்த பிள்ளை அடிச்சா படிச்சுல போய் சொல்றானா நீங்க அடிக்கக்கூடாது. அப்படியான ஒரு தேசத்தில் நாங்கள் வாழ்கிறபடியால கத்தரை நாம் நம்பி அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் நடக்கும் பொழுது எங்களுடைய பிள்ளை இடங்களை கீழ்ப்படிந்து நடக்கும். ஹல்லேலூயா. கீழ்ப்படிந்து நடக்கும். கொலோசியர் 3:22.
வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கவடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள்.
இப்ப நாம குடும்பத்துக்குள்ள வந்துட்டோம். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், உங்களை நடத்துறவர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், குடும்பத்தில் மனைவிகளை புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், புருஷனை மனைவிகளை அன்பு கூறுங்கள், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுத்திருங்கள். இப்ப அங்கால இப்ப அடுத்தது வேலை தளம். நமக்கு வாழ்க்கையில மூன்று இடம் இருக்கு, முக்கியமான இடம் வேலை செய்யற இடம், குடும்பம், சர்ச். எங்க வேலை செய்யற இடம், குடும்பம், சர்ச். எந்த எதுல கூட நேரத்தை செலவழிக்கிறோம்? அது சோசியல் இருக்கிறாங்க சொல்லல, வேலைக்கு போறாங்க சொல்ல. எதுல கூட நேரத்தை செலவழிக்கிறோம்? 8 மணித்தியாலம், 10 மணித்தியாலம் வேலையில நாம செலவழிக்கிறோம். சேர்ச்சிக்கு மூன்றாம் இடம் பாஸ்டிங் பிரேயர், பைபிள் ஸ்டடி, சண்டே சர்வீஸ். அது ஒழுங்கான ஒப்பு கொடுக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறேன், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் சொல்லவில்லை. வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியணும். எப்படியாக மனைவிகள் புருஷர்கள் எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியோன்ற வழி இருக்கிறதோ, அதே போல எங்களுடைய செஃபுக்கு, நீங்க வேலை செய்கிறவருக்கு நீங்க எல்லா காரியத்திலும் கீழ்படிஞ்சான். எங்கள்ட்ட சாவியில் இருக்கிறவர் இருக்கிறபடியன், வேலை செய்யறபடியன், அவன் கல்யாணம் முடிச்சு பிள்ளை வேலைக்கு போறதுல அவருக்கு கொஞ்சம் வேலைக்கு கொஞ்சம் கிராங்க் அடிக்கிறது தெரியுதானே, சிக் நோட்டீஸ் அதை கொடுக்குற போற வாரில் அவன் கூப்பிட்டு சொல்லுங்க, நீ வேலைக்கு நீ ஒழுங்கா வராட்டி வேலையை நிப்பாட்டி போட்டு. அடுத்த முறை வேற மனைவி வேற பாஜன் கூப்பிட்டு மனைவி கூப்பிட்டு போயிருக்க, அவன் சொல்லுங்க அடுத்த முறை நீ ஒழுங்கா வேலைக்கு வராட்டி வேலை விடு. இவன் சொல்லுங்க வாய மூடு. நீ ஆறு பார்த்து சொல்லது எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு. இவர் கோபம் வந்துட்டு யாருக்கு? வேலைக்காரர். செப்ப படிச்சிருக்கார் வாய மூடு, நீ இப்படி நீ கதைக்க கூடாது. அவன் கெட் அவுட். எத்தனை வருஷம் வேலை செய்யறாரு? 7 வருஷமா வேலை செய்யறாரு. கெட் அவுட். இவர் கோபம் வந்துட்டு, இவர கோபம் தேவனுடைய நீதி. வேலை இல்லை, இப்ப என்ன இல்ல, வேலை இல்ல. அவன் வேலை தாரான், அவன் சம்பளம் தாரான். நீ ஒழுங்கா வேலைக்கு போறல, சிக்க அடிக்கிறது, கிராங்க் கொடுக்கறது, அது கொடுக்கறது, புள்ள பொய்யெல்லாம் அவனுக்கு சொல்றது. அப்புறம் அவன்கிட்ட போய் நின்றுட்டு நீ வாய மூடண்டா. நம்முடைய வேதம் நமக்கு அழகான வார்த்தைகளையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் நமக்கு கற்று தருகிறது, சொல்லி தருகிறது. வேலைக்கு போனா வேலைக்காரன் சொல்ற வேலையை, பொஸ் சொல்ற வேலையை நாம செய்யணும். லீவு வேணும்னு சொன்னா மரியாதையா போய் லீவு கேட்கணும். இங்க வாங்க, நான் ஆண்டவருடைய பிள்ளை, எனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு வேணும், நான் வேணுமெண்டா எனக்கு லீவு தாங்க பிளீஸ், நான் மற்ற நாளெல்லாம் ஒழுங்கா வேலை செய்யறேன், நான் ஆண்டவரை சேவிக்கணும். யோ பண்ணிட்டு போய் கேள் ஐயா, பஸ்ட்ட செஃப்ட்ட லீவு தருவார். அப்படிலாம் உனக்கு விசுவாசம் இருக்குமா இருந்தால் நான் ஞாயிற்றுக்கிழமை அந்த எந்த வேலையை நான் எடுக்க மாட்டேன். மற்ற வேலை வந்து நான் போகணும் சொல்லி நீ முடிவெடுப்பாயா இருந்தால் கத்திரம் நிறைவா இன்னும் மாசம் அதனுடைய விசுவாசத்தின் அளவை கூட்டி தருவார். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே அடுத்தபடி நாங்க பார்க்கக்குள்ள இந்த மூன்று இடத்திலேயும் நமக்கு சமாதானம் இல்லையோ நம்முடைய வாழ்க்கை அம்மோண்டு போயிடும் ஐயா. வேலை தளத்துல பஸ்ஸோட பிரச்சனை, வீட்டை வந்தா மனுஷியும் புரிசனும் ஒரே சண்டை கடிபிடி, சேச்சிக்கு வந்தா பாஸ்டரோட கடிபிடி பிரச்சனை, மூப்பரோட பிரச்சனை, பக்கத்துல இருக்கிறவரோட பிரச்சனை, சேச்சில பிரச்சனை, வேலை தளத்துல பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை. எங்க போய் வாழ போறீங்க? பிறகு ஓரமா ரோட்ல இருந்து மட்டும் ட்ரக்ஸ் அடிச்சிட்டு சிக்கெட் அடிச்சிட்டு இருக்கிறதா? வாழ தெரியாதவர்களாக குப்பையாக வாழ்றது நாம் அழைக்கப்படல. சமாதானமாய் வாழ்தவன் நம்மளை அழைத்திருக்கிறார். வேலை தளத்தில் நாம் ஒழுங்கா இருப்போம், வீட்டிலே ஒழுங்கா இருப்போம், சபையிலே ஒழுங்கா இருப்போம், இவர்களுக்கு நாம் கீழ்ப்படி நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். நல்ல மேன்மையான சந்தோஷமான வாழ்க்கையா, சமாதானமாக வாழல, அதற்குள்ள சந்தோஷம் ஒன்றும் இல்லை. தேவனுக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யம், முதலாவது தான் தேவராட்சியம். இந்த காரியம் தேவராட்சியம், தேவராட்சியம் அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. இதுதான் அந்த சந்தோஷம், இதுதான் அந்த வாழ்வை. நீ பரிசுத்தாய் நடந்த மனிதனாய் நீ இருப்பாயானால் எல்லாத்தையும் வெற்றி கொண்டு வாழ முடியும். ஏன் முடியல? ஏன் முடியல? பரிசுத்தாய் அபிஷேகம் இல்ல, பரிசுத்தாய் நினைவில்ல, கர்த்தருடைய ஆவியானவர் செவி கொடுக்கிறல்ல. பேதுரு சொல்றாரு, இயேசு பார்த்து, இயேசுவே நீங்க சாகக்கூடாது, உங்களை சாவு, நான் உங்களை மறுதளிக்க மாட்டேன், நான் உங்களை கூட சாவேன், நீங்க உங்களோட கூட நான் மறிப்பேன் ஆண்டவரே. மாவசத்துல எல்லாருக்கும் இருப்பன், பாஸ்டர் அதை செய்வன், இதை செய்வன், அப்படி. ஆனா அங்க இயேசுவை பிடிச்சதான் தாமதம். ஒருவரையும் காணலையே, ஒரு சீசனையும் காணலையே. ஏன் தெரியுமா? அவங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இல்லை, அபிஷேகம் இல்லை. அதே ஆக்கள் தான் பெந்த கோசை நாளைக்கு போற அவங்க ஊழியத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமே. வாயால வெட்டி வாங்கலாம், மாம்சத்தில் பேசலாம், உனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும். இது ஆவியானுடைய அருள்மாரியின் ஆண்டு என்று சொல்லி தேவன் நமக்கு சபையில சொல்லி இருக்கிறார். ஆகவே தேவன் அந்த ஆண்டை நமக்கு தந்திருக்கிறபடியால நிச்சயமாக சபையில் இருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் ஆவியினாலே நிரப்புவார். நீ வெற்றியாக வாழ முடியும், முடியாது என்று சொல்லுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நமக்கு அபிஷேகம் காணாது, நமக்கு தேவனுடைய பரிசுத்தத்தின் வழிநடத்தல் காணாது. கேட்டு பெற்றுக்கொள் அபிஷேகத்தை, வல்லமையை பெற்றுக் கொண்டுகொள். ஆண்டவரே முடியல, ஆண்டவரே கர்த்தாவே என்னால மன்னிக்க முடியல, ஆண்டவரே ஆவியானவரே இந்த சோதனை மன்னிக்க, இந்த சோதனையை மன்னிக்க எனக்கு பிளந்தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே நான் கொடுக்கறதுல குறைவுள்ளவா இருக்கிறேன், என்னால சில காரியங்களை நான் செய்ய முடியல, ஆண்டவரே எனக்கு பிளந்தாங்க ஆண்டவரே கர்த்தாவே. கர்த்தருக்கு நான் தரமாட்டேன், எல்லாத்தையும் செய்வேன். சர்ச்சுக்கு இல்ல, அதுக்கு இல்ல, இதுக்கு இல்ல, அப்படி இல்லை. ஆகவே கீழ்ப்படிதல் என்று வரும்பொழுது குடும்ப சபையில முதலாவது தேவனுக்கு நாம் கீழ்படியும் பொழுது சபையில நாம் சமாதானமா நாம் இருக்கலாம், குடும்பத்திலே நாம கீழ்படியும் பொழுது குடும்ப சமாதானம் இருக்கலாம், வேலை தளத்தில் நாம் சமாதானம் இருக்கலாம். இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? ஆவியானவர் நமக்கு நம்மளை வழிநடத்து வர ஒன்று பேதுரு 2:18 பாப்பீங்க சொன்னா,
வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்.
கீழ்ப்படிந்திருங்கள். 1 பேதுரு 5:5 வாசிங்க.
அந்தபடியே இளைஞரே மூப்பருக்கு
கீழ்ப்படிஞ்சிருங்கள். பாத்தீங்கன்னு சொன்னா அநேக வார்த்தைகளை மூப்பருக்கு கீழ்ப்படிஞ்சிருங்கள், சபையிலே மூப்பர்களுக்கு நாம் கீழ்ப்படிஞ்சிருக்கோம். சரி, கீழ்ப்படியாமையினாலே வருகிற, நான் பார்த்து முடிக்கிறேன் இன்னொரு 10 நிமிஷத்தில், கீழ்ப்படியாமையினாலே வருகிற சாபங்களை நமக்கு தெரிஞ்சிருக்க தான் வேணும். தெரிஞ்சிருக்கோம், தெரிஞ்சிக்க கூடாது, தெரிஞ்சிருக்கணும். கீழ்ப்படிதனால வர ஆசீர்வாதத்தை குறித்து நான் சொன்னேன் உங்களுக்கு, இல்லாம நாம் இருப்போமா இருந்தால் நான் சில காரியங்களை ஒன்று காரியம் பார்த்து முடிக்கலாம். நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம் தான் 1 சாமுவேல் 15 அதிகாரத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம் பார்க்க, 15 அதிகாரம் 22 வசனத்தில் பாருங்க. 1 சாமுவேல் 15:22.
அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறத பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலிய பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ரெண்டகம் பண்ணுதல் பின்னி சூன்ய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபத்திக்கும் விக்கிராராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உண்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார்
என்றான். நமக்கு தெரிஞ்ச காரியம் தானே பாருங்க. எவ்வளவுதான் நாம் ஆராதித்தாலும் பேசிக்கொண்டு ப்ரே பண்ணி நாம எல்லாத்தையும் நாம் செய்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாட்டி அவையெல்லாம் வீணும் வறுமையா தான் இருக்கு. சவுல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படியவில்லை. அவன் சொல்லுகிற சாட்டு என்ன தெரியுமா? ஜனங்களுக்கு பயந்தேன், கர்த்தருக்கு ஆராதனை செய்ய கொண்டு வந்தேன், ஏதோ ஒரு சாட்டை சொல்லி அவன் சமாளிக்க பார்க்கிறான். ஆனா சாமுவேல் சொல்றாரு, அதுக்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம். முதலாவது கீழ்ப்படுகிறதா முக்கியம். அதை பார்க்கல, நீ என்னத்தை கொடுத்தாலும் சரிதான், நீ எவ்வளவுதான் வேஷி பண்ணாலும் சரிதான், சபையில வந்து நீ என்னத்தை செய்தாலும் ஆண்டவருடைய வசனத்துக்கு நீ கீழ்ப்படியா வாழ்றாயோ அது வந்து முரட்டாட்டம், பின்னி சுனிய பாவம், விக்கிராரணை, இதையெல்லாம் நான் விட்டுட்டு வந்துட்டோம். ஆனால் அதுக்கும் இதுக்கு சம ஈக்குவல் ஆகுது, அது ரெண்டையும் சமப்படுத்துகிறது. இரண்டாம் பண்ணுதல் பின்னி சுனிய பாவம் முரட்டாட்டம் என்ற முரட்டாட்டம் என்ன தெரியுமா? என்ன முரட்டாட்டம் பண்ண? மாட்டல் சொல்லுறோண்டு கீழ்படியா, சொல்லுறோண்டு செய்யறோண்டு முரட்டாட்டம் பண்றது. போய் அதை செய்து வாங்க சொன்னா இன்னொன்று செய்து வர்றது முரட்டாட்டம். முறுமுறுப்பு தெரியுமா? முறுமுறுப்பு பிரியாது, முறுமுறுப்பு கத்தருக்கு பிரியாம இல்ல. அது என்ன அப்படி என்ன முறுமுறுக்கிறது?
அதான் பாசமாதான் அப்படி சொல்லி இப்படி பண்ணாங்க போகலையா அப்படி வரலையா நீங்க சொல்லியா கொடுக்கல இப்படி இப்படியே புறப்புறப்புறாங்க என்ன செய்யறது முறுமுறுத்து நான் வாயிலாம் சொல்ல உள்ளத்துக்குள்ளே முறுமுறுக்காது அது நான் அவங்க மட்டும் சேச்சிக்கு வந்து போனா அவங்க மட்டும் பாசம் பாக்குறது இப்படி பொண்ணாங்க மட்டும் போல கார் வழியா இது எல்லா காரியத்தை குறிச்சு அரபுற வர என்ன செய்யறது இது எல்லாம் ஆறு கேட்கறது முறுமுறுக்க கூடாதயா நேரடியா வந்து பேசு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தை அழிக்கப்பட்டது காரணம் முறுமுறுப்பு அது நான் அப்படி சொல்றேன் இஞ்சி போகல வரலையா அவங்க மட்டும் போகலாம் பாசல பிள்ளைகள் எப்படி போகலையா அதை நான் வேதிக்கு போறது இது என்ன சேச்சில அது சுத்தம் இல்லை இது சரியில்லை அது என்ன சத்தம் போடுறது இப்படி இப்படியே நாம முறுமுறுத்து கொண்டே இருக்கக்கூடாது முறுமுறுப்புகள் எல்லாம் கத்திரிக்கு பிரியம் இல்லாத காரியம் டிஸ்ஓபீடியன்ஸ் கீழ்படியாமை காரணம் என்ன தெரியுமா அது வடிவா வேதம் சொல்றது ரோமர் 8:7 அதை நான் பார்த்து முடிப்போம் கீழ்படியாமை காரணம் என்ன தெரியுமோ ரோமர் 8:7
எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்படியாமலும் கீழ்படிய கூடாமலும் இருக்கிறது
இதுதான் கடைசியா சுத்தி வந்த பாயிண்ட் தான் என்னுடைய சொந்த விருப்பம் என்னுடைய சுய விருப்பம் ஆவியானவர் நமக்குள்ள இல்லாத காரியம் என்னுடைய மாம்சம் மேலோங்கி இருக்கிறது நான் நினைச்சபடிதான் நான் செய்வேன் நான் நினைச்சபடிதான் கொடுப்பேன் அசமாவும் கொடுக்கலையா அது என்ன சொந்த விருப்பம் அது நான் விரும்பினா கொடுப்பேன் பெருமாடு கொடுப்பேன் நீ யாரு நேரடியா பாசத்துக்காக உள்ளதுக்கு சொல்லுவோம் நாம இவராரு கேட்கறதுக்கு நான் பெருமையா கொடுப்போம் பெருமாட்டி கொடுக்க மாட்டேன் எந்த காணிக்க எந்த பணம் மைக்கார் மை பெற்றோர் நீங்க அதை கேட்க கூடாது இப்படி எல்லாம் நாம் உள்ளத்துல எண்ணம் உண்டா அந்த இருதயத்து எண்ணங்களை எல்லாம் கத்தர் பாக்குறார் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்காதே கீழ்படி தேவனுடைய ஆசீர்வதித்து சபையை பெருக்க இன்றைக்கு நான் சொல்லுற காரியமே தான் மாம்ச சிந்தை சொந்த எண்ணம் சுய விருப்பம் அது வந்து நியாய பிரமாணத்துக்கு கீழ்படியாமல் கீழ்படிய கூட முடியாது முடியல என்னால முடியல 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 ஏன் முடியல மாம்ச எண்ணம் மாம் சிந்தை சுயம் சித்தம் பரிசுத்தாளர் வழிநடத்தலுக்கு இடம் கொடுக்கல இதனால அது கூடாமலும் முடியாமலும் இருக்கிறது இதனால ஆசீர்வாதமாக வாழ முடியல ஆசீர்வாதமாக வாழ முடியல அப்படி அதேவன் என்னை அழைத்திருக்கிறார் அப்படி அல்ல இன்றைக்கு நீங்க ஒப்புக் கொடுக்கறீங்களா உண்மையா நான் சொல்லுகிறேன் உண்மையா ஒப்புக் கொடுப்பீங்க கர்த்தருடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுங்க உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் ஐயா வேலைத்தளத்தில் ஆசீர்வாதம் இருக்கும் ஐயா உயர்ச்சிகளை தேவன் தருவார் குடும்பத்தில் பிள்ளைகள் குடும்ப மனைவிக்கு சமாதானம் இருப்பீங்கப்பா சபையில் ஆசீர்வாதமா இருப்பீங்க பார்த்து சந்தோஷப்படுவாரு ஊழியர் இல்ல ஐக்கியமா நாம் இருப்போம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளை எடுக்கும்படியாக ஒரு காலத்துல இந்த மூன்று இடத்திலே நான் சகல் பண்ணின ஒரு காலம் இருந்து என்ன சமாதானத்துக்கு வாழ்ந்த நாட்கள் உண்டு நான் ஆரம்பி ரசிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இந்த மூன்று இடத்துல எனக்கு பிரச்சனை வேலை செலம் குடும்பம் சேச் மூன்று இடத்துல சகல் பண்ண நாட்கள் உண்டு அதனால நான் தைரியம் உங்களுக்கு சொல்றேன் ஒப்பு கொடுங்க உங்களுடைய வாழ்க்கையை கத்தருக்கு இந்த மூன்று இடத்துலையும் நீங்க என்றைக்கு சரி பண்றீங்களோ உங்களுடைய எஞ்சிய வாழ்நாள் எல்லாம் உங்களுடைய ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் பிளஸ்ஸிங் அண்ட் பீஸ்ஃபுல் நோ டவுட் இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல நான் மாவசிந்தப்படி சொந்த விருப்பத்தை வாழ் பண்ணி தீர்மானம் எடுத்து நீ ஒப்புக் கொடுக்காம இருந்தியா என்றால் நீ இப்படியான கஷ்டத்தோடு கூட நெருக்கத்தோடும் பாடுகளோடு கூட வாழ்க்கையை கடந்து செல்ல வேண்டியது பணத்தை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது தேவன் தருவார் ஆசீர்வாதம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் தாவிராஜர் கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் ஆண்டருடைய வார்த்தை கற்பனை தாழ்ச்சி அடைய மாட்டாய் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதம் உன்னை பின்தொடரும் உன் தேவைகள் ஏற்ற காலத்திலே சந்திக்கப்படும் உன் பிள்ளைகளுடைய தேவைகள் ஏற்ற காலத்திலே சந்திக்கப்படும் எல்லாம் சந்திக்கப்படும் நீ சோமாயிருப்பாய் நமக்கு நோய் இருக்காது ஐயா நமக்கு வேதனை இருக்காது நமக்கு நோய்களையும் துன்பங்களையும் கொண்டு வர சத்ருவானவன் நீ கீழ்படியாக இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே அவன் நோய்களை கொண்டு வருகிறான் துன்பங்களை கொண்டு வருகிறார் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அங்கு தசமாவாத்து பாக்குற காரியத்தில் அங்க பாப்பீங்கன்னு சொன்னா அங்கு நாம அங்கு ஒரு சுரையிருப்பு வருகிறது ஆண்டவர் வாழ்த்தி பலன்களை திறக்காமல் அடைச்சி விடுகிறார் அங்கு ஒரு சுரையிருப்புக்குள்ளே நான் போக வேண்டி இருக்கிறது இன்னைக்கு நான் சொன்னது போல அந்த ஏழு விதமான ஆசீர்வாதங்கள் நான் பெற்றுக்கொண்டு வாழல ஹல்லேலூயா சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை ஆவியானவர் சபையிலே பேசி இருக்கிறார் ஒப்பு கொடுப்போம் கீழ்ப்படிவோம் ஆசீர்வாதமாக வாழ்வோம் தேவன் உங்களுடைய குடும்பங்களையும் உங்கள் சந்ததியையும் சமாதானத்தோடு கூட ஆசீர்வாதமாக நடத்துவார் ஜெபம் பண்ணும் ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா.